الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حفظ الله أما بعد سورة الماعون مونداه الآية سنتظار من أنه لك تكلف كلهم أرأيت الذي يكذب بالدين கூலியை கூலி நாளை பொய்ப்பிப்பவரை நீர் பார்த்தீரா? சதாலிக்கல்லதி எதொழியத்தில் அவன் அனாதையை தட்டி விடுகிறவன். வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு ஏழைக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவது இல்லை. இந்த வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன் என்ற கூலி நாளை பொய்ப்பிக்கக்கூடியவனுடைய இரண்டாவது அடையாளமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மிஸ்கீனுக்கு உணவளித்தல் அவன் தூண்டுவதில்லை என்ற அவனுடைய பண்பை பற்றி படிக்கும் போது, மிஸ்கீனுக்கு உணவளித்தலுக்கு தூண்டுவது தூண்டாமல் இருப்பதை பற்றி படிப்பதற்கு மிஸ்கீனுக்கு உணவளித்தலை படிக்க வேண்டும். மிஸ்கீனுக்கு உணவளித்தலை படிப்பதற்கு மிஸ்கீன் என்றால் யார் என்பதை பற்றி படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மிஸ்கீன் என்றால் என்ன, யார், ஃபக்கீருக்கும் மிஸ்கீனுக்கும் இடையிலான வேற்றுமை என்ன, இந்த ரெண்டு வார்த்தைகளும் என்ன. மிஸ்கீன்கள் ஃபக்கீர்களுக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள சிறப்பு. மூன்றாவதாக, மிஸ்கீன்களை நேசித்தல். நாலாவதாக, மிஸ்கீன்களை ஃபக்கீர்களை நேசிப்பதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், நன்மைகள், இந்த நான்கையும் இந்த வாரம் படித்தோம். தொடர்ந்து இன்று மிஸ்கீன் ஃபக்கீர் சம்பந்தமாகவே படித்துவிட்டு போறோம். இதுல முதலாவதாக ஃபக்கீர் பற்றி இஸ்லாத்தின் கரித்தனி. ஃபக்கீரை பற்றி இஸ்லாம் என்ன அக்கறை கொண்டிருக்குது, மிஸ்கீனை பற்றி இஸ்லாம் என்ன கரிசனம் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இப்ப நாங்கள் படிப்பு போகிறோம். முதலாவது ஃபக்கீர் பற்றி. நாங்கள் சென்ற வாரம் படித்தது போல ஃபக்கீருக்கும் மிஸ்கீனுக்கும் இடையில சட்ட ரீதியாக வார்த்தைகள்ல வித்தியாசம். ஃபக்கீர் மிஸ்கீனை விட நிலைமை மோசமானவர். ஃபக்கீர் என்பவர் மிகவும் வருமானத்தில் மூன்றில் ஒரு பகுதி அல்லது அதை விட குறைந்தவர் அல்லது அறவே வருமானம் இல்லாதவர். மிஸ்கீன் என்பவர் மூன்றில் இரண்டு பகுதி அதுக்கு மேல உள்ளவராக இருப்பார். இப்படியான வித்தியாசங்களை கண்டோம். இப்ப நாங்க இந்த ஃபக்கீரை பற்றி இஸ்லாம் என்ன கருத்தனை கொண்டுள்ளது என்பதை பற்றி படிக்க போறோம். முதலாவதாக, ஃபக்கீர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹாஜிர்களில் ஃபக்கீர்களை பற்றி கருத்தனை செலுத்திருப்பதை கவனத்துக்கு எடுப்போம். முஹாஜியர்களை பொறுத்த மட்டும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகும்போது வீசிய கையும் வெறும் கையுமாக போக நிறைந்தவர்கள். மதீனாவில் போய் அவர்களுடைய வாழ்க்கைய பழைய நிலைக்கு ஆக்கிக்கொள்ளும் வரைக்கும் அவர்கள் ஃபக்கீர்களாக மிஸ்கீன்களாக இருந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைக்கு ஆளான அவர்கள் ஃபக்கீரானவர்களை மனிதர்களில் பொதுவான ஃபக்கீர்களில் இருந்து விசேடமானவர்களாக கவனித்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் முஹாஜிர்களான ஃபக்கீர்கள். முஹாஜிர்களுக்கென்று விசேட அந்தஸ்தும் சிறப்பும் அல்லாஹ் குர்ஆனிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த சிறப்பு அந்தஸ்துடன் சேர்த்து அவர்கள் வறுமையில் இருப்பதனால் அவர்கள் இஸ்லாத்துக்கு செய்த தியாகத்தை அடிப்படையாக அல்லாஹ் பார்க்கிறான். அந்த இஸ்லாத்துக்காக வேண்டிதான் அவர்கள் நல்ல நிலையில் இருந்தும் இந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹாலா அடிப்படையாக பார்க்கிறான். எனவே சாதாரண ஃபக்கீர்களாக பார்க்கப்படுவது போல் முஹாஜிர்களின் ஃபக்கீரானவர்கள் அல்லாஹாலா பார்க்க இல்லை. எனவே முஹாஜிர்களின் ஃபக்கீரை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை சூரத்துல் பக்கராவின் 273வது ஆயத்தில் காணலாம். சூரத்துல் பக்கரா 273வது ஆயத், இவர்களுக்கு நீங்கள் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மனிதர்கள் சதக்கா கொடுக்கும் போது ஏழை முஹாஜிர்களுக்கு, முஹாஜிர்களான ஏழைகளுக்கு அல்லது ஏழை முஹாஜிர்களுக்கு கொடுப்பதை தூண்டிருக்கிறார். அல்லாஹ் இந்த ஆயத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்லாஹ்வுடைய பாதையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களான ஏழைகளுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களான ஏழைகளுக்கு சதக்கா இருக்கிறது. அவர்கள் பூமியில் பயணம் செய்வதற்கு முடியாதவர்கள். லா யஸ்தத்திஊன வர்பன் ஃபில் அர்த், அவர்கள் பூமியில் பயணம் செய்ய முடியாதவர்கள். விடயம் புரியாதவர், அவர்கள் அடுத்தவரிடம் தமது நிலையை சொல்லி கேட்காததன் காரணமாக அவர்களை வசதி உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார். விடயம் புரியாதவர் அவர்களை, யாரை? அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வறியவர்களை. அவர்கள் தமது நிலையை சொல்லி அடுத்தவர்களிடம் வாய் திறந்து அல்லது கை நீட்டி கேட்காததனால் அவர்களை அவர் வசதி உள்ளவர்களாக எண்ணிக்கொள்கிறார். அவர்களின் அடையாளத்தை கொண்டு நீர் அவர்களை அறிந்து கொள்கிறீர். அல்லாஹ் இதற்கு நபியை விளித்து சொல்றார், நீர் அவர்களை அவர்களின் அடையாளத்தை கொண்டு அறிந்து கொள்கிறீர். மனிதர்களிடம் அவர்கள் அதட்டி கேட்க மாட்டார்கள், தாங்க என்று வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள். எது தாயத் தொடருது? சூரத்துல் பக்ரா 273. இந்த இடத்துல வறுமையில் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுவது முஹாஜிர்களில் உள்ள ஏழைகளை குறிக்கிறது என்று இமாம்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். முஹாஜிர்களில் உள்ள ஏழைகள் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் என்றால் ஜிஹாதில் இருக்கிறார்கள். அவர்கள் ஜிஹாதில் ஈடுபட்டிருப்பதனால் உழைப்பதற்கு, தன்னுடைய தனது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான, நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான ஜீவனோபாயம் தேடுவதில் ஈடுபடுவதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் கிடையாது. அதுதான் அவன் அடுத்த துண்டில் சொல்றான், பூமியில் பயணம் செய்ய முடியாதவர்கள் ஜிஹாதில் ஈடுபட்டு இருப்பதனால் பூமியில அங்குமிங்கும் பிரிந்து உழைக்க முடியாதவர்கள். இது குறிப்பாக அன்சாரிகள் அல்ல, முஹாஜிர் ஏழைகளை பற்றி தான் சொல்லப்பட்டுள்ளதாக இமாம்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார். இந்த ஆயத்து இவர்களை தான் குறிக்கும். இவர்களுடைய மற்றும் ஒரு பண்புதான், தம்மிடத்தில் இல்லை என்பதற்காக அதனை யாரிடமும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். அது கூடாது, யாரிடமும் தனது நிலைய சொல்லக்கூடாது. அவர்களுடைய இந்த பண்பின் காரணமாக அவர்களை பற்றி அறியாதவர் என்ன நினைத்துக் கொள்கிறார் என்றால், வசதியோடு இருக்கிறாங்க, நல்ல நிலையில இருக்கிறாங்க, அவர்களுடைய தேவைகள் அவர்களிடத்தில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் வசதி இருக்குது என்ன நினைத்துக் கொள்கிறார்கள். மக்களிடத்தில் அவர்கள் தாங்க கேட்கவும் மாட்டாங்க. அதுதான் நபியை பார்த்து சொல்றான், அவர்களுடைய அடையாளத்தை வைத்து முகத்தை பார்த்து உடுப்பை பார்த்து பேச்சை பார்த்து நீங்க என்ன செய்வீங்க, புரிந்து கொள்வீங்க அவர்கள் இந்த நிலையில தான் இருக்கிறாங்க என்று அல்லாஹ்வுடைய சொன்னார். இதரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு சதக்கா கொடுக்கும்படி எவிருக்கிறார். இந்த இடத்துல பொதுவாக ஃபக்கீர்கள் என்று சொல்லப்பட்டாலும் குறிக்கப்படுவது ஏழை முஹாஜிர்கள், முஹாஜிர் ஃபக்கீர்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது என்பது புலனாகிறது. இது முதலாவது அல்லாஹ் தஆலா முஹாஜிர்களின் ஏழைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தியிருக்கிறார். இரண்டாவது, இஸ்லாம் ஃபக்கீர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துகிறது. எப்படி என்றால், ஃபக்கீர்களிலும் தமது நிலையை வெளிக்காட்டாதவர்கள், தமது நிலையை சொல்லி அடுத்தவர்களிடம் உதவி கேட்காதவர்கள். ஃபக்கீர்கள் ரெண்டு சாரார், ஒரு சாரார் தனது நிலையை அடுத்தவர்களிடத்தில் காட்டி சொல்லி உதவி கேட்பவர்கள், யாசகம் கேட்பவர்கள். இன்னும் ஒரு சாரார் தனது நிலையை யாரிடத்திலும் சொல்லவும் மாட்டாங்க, தனது வீட்டு நிலையை சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய கஷ்டம் நஷ்டத்தை யாரிடத்திலும் பரிமாறிக்கொள்ள மாட்டாங்க. இவர்கள் ஃபக்கீர்களிலும் விசேடமானவர்கள். நாங்கள் படித்தோம் சென்ற வாரம், பொறுமையை கை கொண்டு வாழக்கூடிய ஏழை, நன்றி செலுத்தி வாழக்கூடிய செல்வந்தன், பொறுமையுடன் வாழும் ஏழை, இவர்கள் உண்மையிலேயே பொறுமையோடு இருப்பார்கள். தம்முடைய கஷ்டத்தில் தாம் பொறுமை மேற்கொள்கிறோம் என்பதை கூட அடுத்தவர்களிடம் சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொன்ன ஆயத்தில் புகழ்ந்திருக்கிறார். 273 ஆயத்தில் எழுதுனீங்க இப்ப, அதுல அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறார். என்ன, மனிதர்களில் அவர்களை பற்றி விஷயம் தெரியாதவர்கள், அவர்களை வசதி உள்ளவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தமது நிலையை சொல்லி யாரிடத்திலும் கேட்கிறது இல்லை, சொன்னால் நிலைமை புரியும். எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறான், வறுமையிலும் தமது வறுமையை வெளிக்காட்டாது, அடுத்தவரிடம் உதவி கேட்காது வாழக்கூடியவர் ஏழைய ஃபக்கீர் அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறார். அதுவும் இருக்கு இந்த ஆயத்தில். அவர் விஷயத்தில் அல்லாஹ் கரிசனம் செலுத்துறான். எப்படி இந்த ஃபக்கர் வறுமையிலும் நீங்க உங்களுடைய நிலைய அடுத்தவரிடம் சொல்லக்கூடாது. அதான் அந்த ஏழை முஹாஜிர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா காணக்கூடிய மற்றொரு பண்பு, அவர்கள் தம்முடைய நிலைய அடுத்தவர்களிடம் வெளிக்காட்டாது இருப்பதனால் விடயம் புரியாதவர்கள் நல்லா தானே இருக்கிறாங்க என்று நினைத்துக் கொள்கிறார்கள். எனவே இரண்டாவது இஸ்லாம் காட்டக்கூடிய கருத்தன ஃபக்கீர் விஷயத்தில், அவர் தனது ஃபக்கரை வறுமையை அடுத்தவரிடம் வெளிக்காட்டாது, மட்டுமல்ல அதனை சொல்லி உதவி கேட்காது இருப்பதாகும். இந்த பண்பு ஃபக்கீர்களிடத்தில் வரணும். இஸ்லாம் அப்படியான ஃபக்கீர்கள் விஷயத்தில் கூடுதலான கருத்தனை செலுத்து. அவங்க அல்லாஹிடத்திலேயே கேட்டு தமது நிலையை அல்லாஹிடத்திலேயே உயர்த்தி சொல்லி அதோடு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மக்கள். முஹாஜிர்களில் ஃபக்கீர்களாக இருந்தவர்கள் எவரும் யாரிடத்திலும் எதுவும் கேட்க இல்லை. அவர்களுடைய தலைகளை அவற்றை சிருஷ்டித்தவனுக்கு தவிர வேறு யாருக்கும் சுஜூத் செய்வதிலிருந்து பாதுகாத்திருந்தது போல், அவர்களுடைய கைகளை அவற்றை சிருஷ்டித்தவனை தவிர வேறு யாரிடத்திலும் உயர்த்துவதிலிருந்து பாதுகாத்திருந்தார்கள். யாரும் கொடுத்தாலும் கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில தான் இருந்தார்கள். தமது நிலையை யாரிடத்திலும் சொல்லி அவர்களிடத்தில் கேட்கிறதும் இல்லை. அப்படி யாரும் தமது நிலையை உணர்ந்து கொடுத்தாலும் கூட அதை அவசரப்பட்டு எடுக்கிறதும் இல்லை, வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொள்வாங்க. ஹவரத் சாதுபுன ரபே, ஹவரத் அப்துல்லாஹி அப்துல் ரஹ்மான் இபுன் அவுஃப் ரபியல்லாஹு அன்ஹுமாவுடைய சம்பவத்தை நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களில் அதிகம் பேர் இப்படியான நிலையில் இருந்ததை கருத்தில் கொண்டு ஒரு முஹாஜிரையும் ஒரு அன்சாரியையும் சேர்த்து வைத்தான். அன்சாரி முஹாஜிர் இருவரும் பரஸ்பரம், அதிலும் குறிப்பாக அன்சாரி முஹாஜிருக்கு உதவ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சகோதரத்துவ ஏற்பாடு செய்து வைத்தான். இது முஹாஹாத் அல்லது இஹா என்று சொல்லப்படும். ஹதரத் சாதுபுன ரபீ ரபியல்லாஹு அன்ஹுவையும் ஹதரத் அப்துல் ரஹ்மான் இபுன் அவுஃப் ரபியல்லாஹு அன்ஹுவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து வைத்தான். இந்த சகோதரத்துவ ஏற்பாடு இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஒன்றுமில்லாம வந்தவர்களுக்கு மதீனாவில் உள்ளவர்களுடனான இறுக்கமான பிணைப்பு மட்டுமல்ல உதவிக்கான ஏற்பாடுமாக இருந்தது. ஆனால் நபியவர்கள் உள்ளவர் இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தார்களே தவிர முஹாஜிருக்கு அன்சாரிகள் கொடுக்க வேண்டும் என்று பார்க்க இல்லை. ரெண்டு பேரும் அன்சாரியை விட முஹாஜிரிடத்தில் வசதி இருந்தால் என்ன செய்யணும், அவர் கொடுக்கணும். இந்த உடன்படிக்கையின் உச்சகட்டம் என்னென்றால் இருவரில் ஒருவர் ஒஃபாத்தானால் உயிர் வாழக்கூடியவருடைய சொத்திலிருந்து இவருக்கு வாரிசுரிமையும் இருக்கும். அந்த வாரிசுரிமை அமுல் வாரிசுரிமை சம்பந்தமான ஆய திறங்கும் வரைக்கும் சட்ட ரீதியாக அமுலில் இருந்து வந்தது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தின இந்த சகோதரத்துவ ஏற்பாட்டின் பிரகாரம் இருவரில் ஒருவர் ஒஃபாத்தானால் மற்றவரிடமிருந்து வாரிசுரிமை இருந்தது. அல்லாஹ் தஆலா ஆயத்துல் மீராஸ் வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான தெளிவு தரக்கூடிய ஆயத்தை இறக்கும் வரை இந்த சட்டம் அமுலில் இருந்து வந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த சகோதரத்துவ ஏற்பாட்டின் கீழ் ஒருவர் மற்றவருக்கு வாரிசாக வருவது இல்லாமல் ஆக்கப்பட்டது. இதுல சஅத் இப்னு ரபீ, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹுமா, சஅத் இப்னு ரபீ அவங்க ஒரு அன்சாரி, அன்சாரிகளில் ஒரு பெரும் செல்வந்தர். சொல்லப்போனால் அன்சாரிகளில் எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தராக அவர்கள் இருந்தார்கள். அவர்களே சொல்கிறார்கள், அன்சாரிகளில் நான் மிகவும் செல்வம் உள்ளவன் என்பது அன்சாரிகளுக்கு தெரியும் என்று அவர்களை சொல்லும் அளவுக்கு ஹதரத் சஅத் இப்னு ரபீ ரழியல்லாஹு அன்ஹுவையும் ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹும் இணைத்து வைத்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் நுணுக்கமாக யோசித்திருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் சஅத் இப்னு ரபீ போல ஒரு வசதி படைத்தவராக இருந்தவர், எனவே வசதி படைத்த ஒருவரோடு இல்லாத நிலையில் அவரை சேர்த்து வைத்தார். தன்னிடத்தில் இணைத்து வைக்கப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து ஹதரத் சஅத் இப்னு ரபீ ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய சொத்துக்கள் செல்வங்களை எல்லாம் இரண்டாக பிரித்து அரைவாசியை உங்களோடு தந்து கொள்கிறேன். எனது சொத்தை செல்வத்தை சமமாக சரி அரைவாசியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கொடை எங்கும் ஈடு இணை காண முடியாத ஒரு கொடை. தன்னுடைய சொந்தக்காரரும் அல்ல, தன்னுடைய நண்பரும் அல்ல, தன்னுடைய அயலவரும் அல்ல, தன்னுடைய ஊரவரும் அல்ல, தனக்கு அறிமுகமானவரும் அல்ல. நேற்று முந்தினால் கண்ட ஒருவர், அப்படியான ஒருவருக்கு படாத பாடுபட்டு இவ்வளவு காலமாக உழைத்த செல்வங்கள் அரைவாசிய கொடுப்பதற்கு சும்மா கொடுப்பதற்கு முன் வருவது அது எங்கேயும் காண முடியாத ஒரு கொடை. தொடர்ந்து சொன்னார்கள், எனக்கு இரண்டு மனைவியர் இருக்கிறார்கள், இருவரையும் பாருங்கள், உங்களுக்கு யார் பிடித்திருக்கிறதோ அவர்களின் பெயரை எனக்கு சொல்லுங்கள், அவளை உங்களுக்காக தலாக் சொல்கிறேன், இத்தா முடிந்த பிறகு அவளை நீங்க திருமணம் செய்து போங்க. இந்த கொடை இருக்குது, இது முந்தைய கொடையும் விஞ்சிய கொடை. ஒரு ரோஷமுள்ள வெட்கமுள்ள சுயமரியாதை உள்ள ஒரு மனிதன் இதை செய்வதற்கு முன் வரமாட்டான். ஆனால் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பியா பயிற்சியில் வாழ்ந்தவர்களுக்கு இதுவெல்லாம் மிகவும் எளிதான ஒன்றாக இருந்தது. இந்த நேரத்தில் ஹபரத் சஅத் இப்னு ரபீ ரழியல்லாஹு அன்ஹுடைய இந்த கூற்றுக்கு பிறகு ஹபரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்தில் அவர்களே இல்லை, இந்த ஆயத்துக்கு இல்லை உள்ளவர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஆயத்தினுடைய கடைசி பகுதியில் வருவது போல தஃபுஃப், அடுத்தவரிடம் கை நீட்டி வாய் திறந்து கேட்கிறது இல்லை. அவங்களுக்கு தந்தாலும் வேண்டாம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியது சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு உங்களது குடும்பத்திலும் உங்களின் செல்வத்திலும் பரக்கத் செய்வானாக. அவருடைய உதவிக்குரிய துவா, அல்லாஹ் உங்களுக்கு உங்களின் குடும்பத்திலும் உங்களின் செல்வத்திலும் பரக்கத் செய்வானாக. சந்தையை எனக்கு காட்டுங்கள், உங்களின் சந்தை எங்கே என்று கேட்டார்கள். பனு கைனுக்கா சந்தையை அவர்களுக்கு காட்டிவிடப்பட்டது. அதுக்கு பிறகு அங்கு போய் உழைத்து காலக்கிரமத்தில் தன்னுடைய பழைய நிலைக்கு தான் ஆளாகி கொண்டார்கள். இந்த சம்பவத்தில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு இப்பொழுது நாங்கள் படித்த சூரத்துல் பக்கராவின் 273வது ஆயத்துக்கில் இருந்து கொண்டும் என்ன செய்யல, அவங்க கொடுத்ததையும் எடுக்க இல்லை. இதுதான் அவர்களுடைய தஃபுஃப், அதாவது தன்னுடைய கஷ்டத்தின் போதும் அடுத்தவர்களிடத்தில் கேட்கிறதும் இல்லை சொல்றதும் இல்லை, கிடைத்தாலும் கூட அது வேண்டாம் என்று சொல்லி போட்டு அவர்களுக்கு துவா செய்து விலகி சொந்த காலில் சுயமாக நின்று உழைத்து சொந்த காலில் சுயமாக வாழக்கூடியவனாக மாறுவது தான் இந்த ஏழைகளுடைய பண்பாக இருந்திருக்குது. ஆகவே இரண்டாவது இஸ்லாம் தரிசனை செலுத்துவது ஃபக்கீர் விஷயத்தில் ஃபக்கீர் தான், ஆனால் தன்னுடைய நிலையை அடுத்தவரிடம் சொல்லி கேட்காத ஃபக்கீர். தன்னுடைய நிலையை அடுத்தவரிடம் சொல்லி கேட்காத. இந்த ஆயத்தின் முன்பகுதி பொதுவானதாக இருந்தாலும் அந்த ஆயத்தின் பிந்திய பகுதி எதை குறிக்குது? வறுமையிலும் அடுத்தவரிடம் சொல்லாதவர். பொறுமையாக இருக்கிறது வேறு விஷயம், அடுத்தவரிடம் தன்னுடைய நிலையை சொல்லி கேட்காதவர். வறுமையிலும் தன்னுடைய நிலையை அடுத்தவரிடம் சொல்லி கேட்காதவர். இவருடைய விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கவனம் செலுத்தியிருப்பதை பார்க்கிறோம். அடுத்தது இஸ்லாம் கவனம் செலுத்துவது ஃபக்கீர்களுக்கு கொடுப்பது. அது பகிரங்கமாகவும் இருக்கலாம், இரகசியமாகவும் இருக்கலாம். ஃபக்கீர்களுக்கு கொடுப்பது பகிரங்கமாகவும் இருக்கலாம், இரகசியமாகவும் இருக்கலாம். ஜகாத் அது பகிரங்கமாகத்தான் நிறைவேற்றப்படும். ஜகாத் ஏதாவது சட்டம் ஒருவர் கொடுக்கையில் அது சட்ட ரீதியாக அவரிடத்தில் பெறப்படும். எனவே அவர் பகிரங்கமாக கொடுத்தால்தான் கொடுத்தார் என்று அறியப்படும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவின் 271 ஆயத்தில், இப்ப நாங்க படித்த ஆயத்துக்கு முந்தின ஆயத்துக்கு முந்தின ஆயத்து 271 ஆயத்தில், நீங்கள் சதகாக்களை பகிரங்கப்படுத்தினால் அதுவும் நல்லது. நீங்கள் சதகாக்களை பகிரங்கப்படுத்தினால் அதுவும் நல்லது. அவற்றை மறைத்து ஏழை ஃபக்கீர்களுக்கு கொடுத்தால், அவற்றை மறைத்து ஃபக்கீர்களுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்தது. அவற்றை மறைத்து ஃபக்கீர்களுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்தது என்று தொடரக்கூடிய ஆயத்து சூரத்துல் பக்கரா 271. அல்லாஹ் பகிரங்கமாக கொடுப்பதையும் நல்லது என்று சொல்லியிருக்கிறார், ஏழை ஃபக்கீர்களுக்கு நீங்க மறைத்து கொடுக்கிறதும் நல்லதுதான். இது ரெண்டையும் விளக்கப்படுத்தின இமாம்கள், அல்லாஹ் பகிரங்கமாக கொடுக்க சொன்னது சதகாக்களில் ஃபர்வான சதகா. ஃபர்வான சதகா எது? ஜகாத். சுன்னத்தான சதகா ஜகாத் அல்லாத ஏனைய சதகாக்கள். அதை நீங்க என்ன செய்ய, பகிரங்கமாக கொடுக்காம மறைத்து கொடுங்க. எனவே ஃபக்கீர்களுக்கு பகிரங்கமாக கொடுப்பதையும் அல்லாஹ் தஆலா கவனத்தில் எடுத்திருக்கிறான், அது ஜகாத். மறைமுகமாக கொடுப்பது, அடுத்தவருக்கு தெரியாமல் கொடுப்பது, அதையும் அல்லாஹ் தஆலா கவனத்தில் எடுத்திருக்கிறார். சஹாபிகள் ரெண்டு மாதிரியும் இருந்து கொண்டாங்க. பகிரங்கமாக கொடுக்க வேண்டியதை பகிரங்கமாக கொடுத்தாங்க, ஜகாத் போன்றவற்றை பகிரங்கமாக கொடுத்தாங்க. சதகா போன்ற ஜகாத் அல்லாத சதகாக்களை அவர்கள் மறைத்து அடுத்தவர்களுக்கு தெரியாம கொடுத்தாங்க. ரெண்டிலும் நன்மைகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஃபக்கீர்களுக்கு பகிரங்கமாக கொடுக்கிறதை பற்றியும் பேசியிருக்கிறான், மறைத்து கொடுக்கிறத பற்றியும் பேசியிருக்கிறான். இது இந்த இடத்துல ஃபக்கீர்கள் பற்றி அல்லாஹ் கவனம் செலுத்தக்கூடிய மற்றும் ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வகையில் ஃபக்கீரை பற்றி கவனம் செலுத்துகிறார். அனாதையின் பொறுப்பாளன் ஃபக்கீராக இருக்கிறார். நாங்கள் இதை படித்தோம், ரெண்டாவது ஆயத்தில் படித்தோம் அனாதையை பற்றி படிக்கும்போது. அனாதைக்குரிய பொறுப்பாளன் அவர் வசதியானவராக இருந்தால் அனாதையின் செல்வத்திலிருந்து தனக்கென எதுவும் பராமரிப்புக்கான கூலியாகவோ எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் வசதி இல்லாத ஃபக்கீராக இருந்தால் நன்முறையில் சாப்பிட்டுக் கொள்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். இது பற்றி விளக்கத்தை படிச்சுட்டோம். அல்லாஹ் ஃபக்கீர் என்று வரும்போது அனாதைக்கு பொறுப்பாக இருப்பவர் ஃபக்கீராக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கருத்தனை செலுத்துறார். நான் இப்ப படிக்கிறது ஃபக்கீரை பற்றி இஸ்லாம் கொண்டுள்ள அக்கறை. ஃபக்கீர் ஃபக்கீர் மிஸ்கின் மிஸ்கின் எங்களுக்கு ஜகாத்தில் மட்டும் அல்லாஹால பேசிட்டு முடிக்க இல்லை, பல்வேறு இடங்களில் அல்லாஹால அவங்களோட விஷயத்துல கவனம் செலுத்துறார். ஒரு அனாதையின் கார்டியனாக பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் ஃபக்கீராக இருந்துட்டால் என்ன செய்வது அவருடைய நிர்வாகத்துக்கு? அல்லாஹால அதுக்குரிய பதிலை சொல்லி வைத்தார். இப்ப நாங்க பார்க்கிறது அனாதையின் பொறுப்பாளனாக ஃபக்கீர், அவன் விஷயத்தில் இஸ்லாம் கவனம் செலுத்தியிருக்கு. சூரத்துல் நிசா ஆறாவது ஆயத்து அந்த ஆயத்தை நாங்கள் இதுக்கு முன்னுக்கும் படிச்சிருக்கிறோம். அவர் அதாவது அனாதையின் பொறுப்பாளர் வசதியுள்ளவராக இருந்தால் அவர் தவிர்ந்து கொள்ளவும், அதாவது அனாதையின் சொத்திலிருந்து அவர் தன்னுடைய நிர்வாகத்துக்காக ஏதோ எடுக்க வேண்டாம். அவர் ஃபக்கீராக இருந்தால் நன்முறையில் சாப்பிட்டுக் கொள்ளவும். இது பற்றிய விளக்கத்தை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது அவருக்கு எவ்வளவு செலவு போகுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வது. அதிலும் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கருத்தையும் படித்தோம். நல்ல நிலைக்கு அவர் வந்துட்டால் எவ்வளவு எடுத்தாரோ அதை என்ன செய்யறது, திருப்பி கொடுத்துறது என்றும் அவர்களும் அவர்கள் போன்ற சில சஹாபிகளுடைய கருத்தையும் படித்தோம். அம்ரு இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நான் ஒரு ஃபக்கீர், என்னிடத்தில் எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு யத்தீம், ஒரு அனாதை இருக்கிறார் என்று சொன்னார். நான் ஒரு ஃபக்கீர், என்னிடத்தில் எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு அனாதை இருக்கிறார். இதை அர்த்தம் என்ன? அவர் கேட்க போற கேள்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டான். இந்த அனாதைக்கு நான் செலவழிக்கும் போது, பராமரிக்கும் போது அனாதையினுடைய செல்வத்திலிருந்து என்ன செய்யலாமா, எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்விதான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. உம்முடைய அனாதையின் செல்வத்திலிருந்து, உம்முடைய அனாதையின் செல்வத்திலிருந்து விரயம் செய்யாதவராகவும், விரயம் செய்யாதவராகவும், அவர் பருவ வயதை அடைவதற்கு முன், அவர் பருவ வயதை அடைவதற்கு முன் அவரின் செல்வத்தை அவசரப்பட்டு முடித்து விடாதவராகவும், அவர் பருவ வயதை அடைவதற்கு முன் அவரின் செல்வத்தை அவசரமாக முடித்து விடாதவராகவும், அவருடைய செல்வத்தின் அடிப்படை மூலத்தை எடுத்துக்கொள்ளாதவராகவும், அவரின் செல்வத்தின் மூலத்தை எடுத்துக்கொள்ளாதவராகவும் சாப்பிட்டுக் கொள்வீராக என்றும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உம்முடைய அனாதையின் செல்வத்திலிருந்து விரயம் செய்யாதவராகவும், அதான் நன்முறையில் சாப்பிடுவது என்றால் ஒரு விளக்கம், விரயம் செய்யக்கூடாது. அவருடைய அதாவது அனாதையின் செல்வம் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அதை எடுத்தெடுத்து அந்த புல்ல அனாத வயது அடையும் போது, பருவ வயது அடையும் போது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணுமே. சில பேர் இப்படியும் செய்யலாம், பருவ வயது அடைவதற்கு முன் என்ன செய்யறது, அவசரப்பட்டு தின்னு முடிச்சிடலாம், நிர்வாக செலவு உண்டு, சரிதானே? அதுவும் செய்துடாமல் மூன்றாவதாக மூலத்தை எடுக்காமல், அதாவது ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லித் தந்த ஒரு ஒழுக்கம், அனாதைகளின் செல்வங்களில் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், ஜகாத் அதனை சாப்பிட மாட்டார் என்று சொல்லித்திருந்தாங்களே. என்றால் இருக்க இருக்க ஜகாத் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்தா என்ன நடந்துடும், 10-15 வருஷம் புள்ள அனாதையாக இருந்தால் பருவ வயது அடையும் போது 10-15 வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஜகாத் கொடுத்த பெரும்பகுதி இருக்கும். வியாபாரத்தில் அதை முதலீடு செய்திருந்தால் லாபம் வந்து கொண்டிருக்கும், வியாபாரத்துடைய ஜகாத் போய் கொண்டிருக்கும், பிரச்சனை இல்லை. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதன் மூலத்தை எடுக்காமலும், நீங்க அந்த செல்வத்தை சும்மா வைத்துக் கொண்டிருக்காம வியாபாரத்தில் எங்கேயாவது இடத்துல முதலீடு செய்யுங்க, அதிலிருந்து வரக்கூடிய இலாபத்தில் நீ இந்த வேலையெல்லாம் நிர்வாகத்தை செஞ்சுக்கோங்க, மற்றபடி அவருடைய மூலதனத்தில் கை வைக்கவும் வேண்டாம் என்று இந்த நாங்கள் படித்த சூரத்து நிசாயின் 6வது ஆயத்தில் வரக்கூடிய அவர் ஃபக்கீராக இருந்தால் நன்முறையில் சாப்பிட்டுக் கொள்ளவும் என்பதற்கு விளக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மனிதருக்கான பதில் அமைந்திருக்குது. இது சுனன் நசாயில பதிவாக இருக்குது, இந்த அறிவிப்பு சுனன் நசாயில பதிவாக இருக்குது, ஹதரத் அம்ரு இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. எங்களுக்கு இந்த இடத்துல முக்கியம் என்னென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அனாதைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவரின் ஏழ்மை வறுமை ஃபக்ரை பற்றி கவனம் செலுத்தியிருக்கிறார். இது இந்த இடத்துல எங்களுக்கு முக்கியம். அடுத்ததாக சாட்சியின் போது
ஃபக்கீரை பற்றி அல்லாஹ் கவனம் செலுத்தியிருக்கிறார். சாட்சியின் போது அது எப்படி என்றால், நீங்க ஒருவருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ கூட சாட்சி இருக்கலாம். நீங்கள் சாட்சி சொல்லும் போது யாருக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டி வருகிறதோ, அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், ஃபக்கீராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார். அல்லாஹ் அவர்களுடைய விடயத்தை பார்த்துக் கொள்வார். செல்வந்தனே என்று உங்களுடைய சாட்சியத்தில் உண்மைக்கு புறம்பானது எதுவும் நீங்க சொல்ல கூடாது. ஃபக்கீரை என்று அதுக்காக வேண்டி நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சொல்லவும் கூடாது. சாட்சியத்தின் போது செல்வந்தன் ஃபக்கீர் இருவரும் சமம்தான் என்று அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்லப்படும் வேளையில் ஃபக்கீர் விஷயத்தில் கவனம் செலுத்திருக்கிறார், செல்வந்தன் விஷயத்திலும் கவனம் செலுத்திருக்கிறார். நாங்கள் இப்ப படிச்சு கொண்டிருக்கிறது எதை பற்றி? ஃபக்கீர் விஷயத்தில் இஸ்லாம் செலுத்தியுள்ள கரிசனை பற்றி. சூரத்துல் நிசா 13வது ஆயத்து, சூரத்துல் நிசா 13வது ஆயத்துல அல்லாஹ் சாட்சி சொல்வதை பற்றி பேசியிருக்கிறான். மூமின்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீதியை கொண்டு நிலைநிற்பவர்களாகவும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சாட்சி சொல்பவர்களாகவும் இருங்கள். நீதியை கொண்டு நிலைநிற்பவர்களாகவும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சாட்சி சொல்பவர்கள். அப்போ உண்மையாகத்தான் என்ன செய்வீங்க நீங்க? அது உங்களுக்கு அல்லது உங்களின் பெற்றோருக்கு உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரியே, நீங்க சொல்லக்கூடிய சாட்சி சிலவேளை உங்களுக்கு என்னவா இருக்கும், அதனால பாதிப்பு இருக்கும். ஆனால் உண்மைக்கு புறம்பான ஒன்றை நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய பெற்றோருக்கு பாதகமாக இருக்கும், உங்களுடைய உறவினர்களுக்கு அது பாதகமாக இருக்கலாம், ஆனா சாட்சியின் போது நீங்க உண்மையைத்தான் சொல்லணும் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு சாட்சி எவருக்கு எதிராக சொல்லப்படுகிறதோ, அவர் செல்வந்தராக இருந்தால் அல்லது ஃபக்கீராக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கிறார். நீங்க சாட்சியத்தை சொல்லி முடிங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. அவர் செல்வந்தரே, ஏது மாதிரி செல்வத்துக்கு பாதிப்பு வந்துடுமே, அவர் ஃபக்கீரே, இன்னும் இருக்கிற நிலை மோசமா போயிடுமே என்றெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. அவ்விருவரையும் பார்த்து கொள்வது யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பொறுப்பு. உங்களுடைய கடமை கண்டதை உள்ளதை உள்ளபடி சொல்லுவது, இதுதான் சாட்சியத்தின் உண்மைத்தன்மை. அவருடைய நிலைமைகளை எவருக்கு எதிராக உங்களுடைய சாட்சியம் அமைதோ அவர்களுடைய நிலைமைக்கு அல்லாஹ் போதுமானவன். இம்மையிலும் அல்லாஹ் போதுமானவன், மறுமையிலும் அல்லாஹ் போதுமானவன் என்ற அர்த்தத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் தொடர்ந்து சொல்றான். தொடர்ந்து நீதியை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு போறான். சூரத்துல் நிசா 13வது ஆயத்து. இதுல முக்கியம் என்னென்றால், அல்லாஹ் ஃபக்கீர் விஷயத்தில் சாட்சியத்தின் போது கவனம் செலுத்தியிருக்கிறார், அக்கறை செலுத்தியிருக்கிறார். அடுத்ததாக ஜகாத்தில் இஸ்லாம் ஃபக்கீரை கவனிக்கிறது. எட்டு கூட்டம், அதுல யாரையும் கவனிக்குது? ஃபக்கீரை கவனிக்குது. சூரத்து தௌபா 60வது ஆயத், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத். சதகாக்கள், கடமையான சதகாக்கள், ஜகாத்துகள் எல்லாம் ஃபக்கீர்களுக்கு, வல் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு என்று தொடர்ந்து போகுது. அல்லாஹ் இந்த சூரத்து தௌபாவின் 60வது ஆயத்தில் முதலாவது எட்டு பேரில், எட்டு சாராரில் முதலாவதாக சொல்வது ஃபக்கீர்களை. எனவே அல்லாஹ் ஃபக்கீர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதில் ஒரு முக்கியமான இடம்தான் ஜகாத்தில் அவர்களுக்கு பங்க வைத்து கவனம் செலுத்துகிறான். ஜகாத் பெறுவோரில் அவர்களை ஒரு சாராராக அடையாளப்படுத்தி ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எனவே இஸ்லாம் கவனம் செலுத்தும் ஃபக்கீர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தும் இடங்களில் ஒன்று, முக்கியமான ஒன்று, ஜகாத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாம் கவனம் செலுத்தியிருக்கிறது. அடுத்ததாக சூரத்துல் ஹஜ் 28வது ஆயத், சூரத்துல் ஹஜ் 28வது ஆயத்தில் ஹரத்தின் ஹஜ்ஜுக்காக இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய தம் இருக்குது, குர்பானி கொடுப்பாங்களே, சமத்துவ முறைப்படி ஹஜ் செய்யறவங்க குர்பானி கொடுப்போம். அந்த அவற்றின் மாமிசத்தை ஃபக்கீர்களுக்கு கொடுங்க அல்லாஹ் தஆலா கடமைப்படுத்தியிருக்கிறான். ஹஜ்ஜின் போது கொடுக்கக்கூடிய குர்பானி இருக்கு இல்லையா, ஹஜ் அமலின் போது, அது உபுஹியா அல்ல, உபுஹியா ஹஜ்ஜிக்கு சம்பந்தம் இல்லை, அது ஹஜ்ஜில் உள்ளவர்களும் இல்லாதவர்களும் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஹஜ்ஜி சில முறைகள் இருக்குது, படிச்சு தந்தோம், தமத்து, கிரான், இத்திலா, இஃப்ராத், நாலு வகையான முறையில ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் பண்ணலாம். அதுல தமத்து போன்ற முறைகளில் இஹ்ராம் பண்ணுபவர்கள் கட்டாயம் ஒரு குர்பான் கொடுக்கணும். இந்த குர்பானின் மாமிசங்களை நீங்களும் சாப்பிடுங்கள், கடும் பரம ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். உன்ன கொடுங்கள், நீங்களும் சாப்பிடுங்கள், அவற்றினால பரம ஏழைகளுக்கு ஏழைக்கும் அதிலிருந்து உன்ன கொடுங்க என்று சொன்னான். சூரத்துல் ஹஜ் 28வது ஆயத். எனவே ஹஜ்ஜில் குர்பானியில் அல்லாஹ் ஃபகீரை கவனம் செலுத்திருக்கிறார். வெறும் ஜகாத்தில் மட்டும் அல்லாஹால, வெறும் சதக்கால மட்டும் அல்லாஹால நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது போல கவனம் செலுத்தி முடிக்கையில் ஃபகீர்களுக்கு இவ்வளவு இடங்கள் அல்லாஹ் கவனம் செலுத்தி இருக்கிறான். அடுத்தது இஸ்லாம் ஃபகீர்களை கவனம் செலுத்தக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான இடம் தான் சூரத்துல் 132வது ஆயத். இந்த ஆயத்தின் படி நிக்காஹில் ஃபகீர்களை பத்தி அல்லாஹ் கவனம் செலுத்தியிருக்கிறான். நிக்காஹ் விவாகத்தில், விவாகம் செய்யும் போது நாங்க இதை பற்றி விபரமாக படித்தோம். நிக்காஹ் பத்தி படிக்கும்போது வசதி மகர் கொடுக்கவும், திருமணம் ஆனபின் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தையும் ஓட்டுவதற்கு தேவையான வருமானம் அல்லது சம்பாத்தியம் இல்லாதவர் என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்வது கூடாது என்று படித்தோம். அதே நேரத்தில் எவராவது விரும்பி மாப்பிள்ள தரப்பும் பெண் தரப்பும் குறிப்பாக என்ன மணாலனும் மணாலியும் விரும்பி வறுமையின் போது முடித்துக் கொண்டால் அது தப்பும் இல்லை, அந்த கல்யாணம் செல்லுபடியாகும் என்றும் படித்தோம். விலங்குது என்னது, அதாவது எப்படி உஸாமத்து பின் ஸைத் முடிஞ்ச முஆவியா வந்து சுலூக் நாமாலல்லாஹ் அரபே செல்வம் இல்லாத ஒரு பரம ஏழை என்று சொல்லி ஃபாத்திமா பின் கைஸ் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி சொன்னார்களோ, அது வந்து பெண் தரப்பார் மாப்பிள்ள தரப்பாளத்தில் பார்க்க வேண்டிய ஒன்று, அவர்களுடைய உரிமை. அவரும் யோசனை பண்ணிக்கோனும் தனக்கு இந்த நிலையில திருமணமான என்ன செய்ய. இன்னும் ஒரு நிலை இருக்குது, இந்த நிலையை பொறுக்கிக் கொள்றாங்க ரெண்டு சாராரும், பிரச்சனை இல்லை முடிக்கட்டும் என்று, குறிப்பாக முடிக்கிற பெண்ணும் பொறுக்கிக் கொள்கிறார். இப்படியானவர்கள் திருமணம் செய்தால் அந்த ஃபகீர்களுடைய விஷயத்தில் அது கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம், அல்லாஹால கரசனை காட்டான். இது இஸ்லாம் ஃபகீர் விஷயத்தில் கரசனம் காட்டக்கூடிய ஒரு மற்றும் ஒரு முக்கியமான இடம். இது அல்லாஹ் சூரத்து 132வது ஆயத்தில் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் பொதுவாக மூமின்களை பார்த்து சொல்றான், திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அதாவது கணவனோ மனைவி இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், உங்களுடைய அடிமைகளில் நல்லவர்களுக்கும், உங்களுடைய அடிமைகளில் நல்லவர்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். இது யாருக்கு, பொறுப்பானவர்களுக்குரிய கட்டளை. அடிமைகளுக்கு என்று சொன்னால் யாருக்குரிய கட்டளை, எஜமானர்களுக்குரியது. பொதுவாக கணவன் மனைவி இல்லாத பெண்கள் என்று சொன்னால் அது யாருக்குரிய கட்டளை, தகப்பனுக்கு அல்லது பொறுப்பானுக்குரிய கட்டளை. பிறந்த அந்த ஆயத்தில் சொல்றான், அவர்கள் ஃபகீர்களாக இருந்தால் தன்னுடைய கிருபையிலிருந்து அல்லாஹ் அவர்களை வசதி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பான். அவர்கள் ஃபகீர்களாக இருந்தால் தன்னுடைய கிருபையிலிருந்து அல்லாஹ் அவர்களை வசதி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பான். இது திருமணத்தின் பரக்கத் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில இமாம்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் போது திருமணத்தின் பரக்கத் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணத்தின் பரக்கத் உண்டுதான் என்ன வறும போகும். ஆனால் நம்பிக்கையோட செய்யணும், நம்பிக்கையோட செய்யணும், வறும போகும்.
ஹபரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, திருமணத்தில்
செழிப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள்.
திருமணத்தில்
செழிப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். செழிப்புதான் என்ன, நல்ல வசதியை தேடிக்கோங்க என்றால் செழிப்போடு சொன்னாங்க. அல்லாஹால
இந்த ஆயத்தில் இப்படி சொல்லியிருக்கிறானே என்று இப்ப நாங்க படிச்ச இந்த ஆயத்தை சொல்லி காட்டினான்.
அவர்கள் ஃபகீர்களாக இருந்தால் தனது கிருபையிலிருந்து அவர்களை அல்லாஹ் வசதி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பான்னு சொன்னால், அப்ப நீங்க திருமணம் முடிச்ச உங்களிடத்துல வறுமை என்ன செஞ்சிருக்கு போலாம். ஒருவர் வந்து சொன்னார், ஒரு பெரிய மனிதரிடத்துல, ஒரு இமாம் இடத்துல சரியான வறுமை. அவர் யோசனை பண்ணி சொன்னார், திருமணம் முடிங்க. திருமணம் முடித்தார் தொடர்ந்து வறுமை, குடும்பத்துக்கு செலவழிக்கவும் அவருக்கு முடியாம இருக்கு. திரும்பவும் வந்து சொன்னார், நீங்க சொன்னீங்க திருமணம் முடித்தேன் வறுமை நீங்கும் என்று சொன்னீங்க, வறுமை நீங்கையில தொடர்ந்தும் இதே நிலைத்தான், செல்வம் இல்ல வசதி இல்ல செலவழிக்கவும் முடியாத நில சொன்னாங்க, தலாக் சொல்லி போடு திரும்பி போடு வறுமை போகும் என்றான். அவர் தலாக் சொன்னார். பிறகு அவரிடத்தில் கேட்கப்படுத்தி என்ன வகையில் இரண்டையும் சொன்னீங்க, வறுமையில் இருந்தாய் திருமணமாகுவதற்கு முன் என்ன இதுக்கு பரிகாரம் என்று கேட்டாய். அல்லாஹ் சூரத்துல் நிசால சொல்லக்கூடிய இந்த ஆயத்தின் படி சொன்னேன், என்னவா இருக்கலாம் உனக்கு திருமணத்தின் பிறகு சிரிப்போர்தான். அல்லாஹ் திருமணம் முடித்து இருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரணத்தினால் கணவனும் மனைவியும் பிரிந்து விட்டார்கள் என்றால், யுஸ்னில்லாஹு குல்லம் மின் சாதி, இருவரையும் கணவன் மனைவி பிரிந்து போன இருவரையும் தன்னுடைய விசாலத்திலிருந்து அவர்களை தேவையற்றவர்களாக ஆக்கி வைப்பான், வசதி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க, அவ்வா அங்கேயும் என்ன வார்த்தை வைத்து கொடுத்திருக்கிறார், தன்னுடைய கிருபையிலிருந்து இருவரையும் வசதி உள்ளவர்களாக பிரிஞ்சு போறோம், குறிப்பாக பெண் நிலைமை என்னவாக மாறும் ஒன்னு யோசிக்க தேவையில்லை, பிரிந்தாலும் அல்லாஹ் அதே வாக்குறுதியைத்தான் கொடுத்திருக்கிறான். எனவே நான் உனக்கு சொன்னேன், போ திருமணமாகி உனக்கு அது அறிவு இல்லையே பிரிஞ்சுக்கோ, என்ன உனக்கு காரணமும் இருக்குது, தொடர்ந்து செலவழிக்க முடியாவிட்டால் என்ன பிரியத்தான் வேணும், இப்போது உனக்கு என்ன வரலாம் செல்வம் வரலாம். ரெண்டுமே குர்ஆன் ஆயத்தின் அடிப்படைகள் தான். அல்லாஹ் திருமணமாகிய நிலையிலும் ஃபகீரை கைவிடல, பிரிந்த நிலையிலும் பிரிந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் என்ன செய்யல கைவிட இல்லை. அல்லாஹாலாவுடைய வாக்குறுதிகள் இருக்குது இல்லையா, அவற்றில் எங்களுக்கு நன்மை நம்பிக்கை வேணும், பிரிந்து போறவங்களும் நம்பிக்கையோட பிரியணும், முக்கியமானது. எனவே ஹைர் அல்லாஹ் இந்த ஆயத்தில் திருமணத்தின் போது ஃபகீரன் கவனம் செலுத்துகிறான், இதை படிக்கிறீங்க. அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனம் செலுத்தக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வாரோம். பை என்று படிச்சிருக்கிறீங்க, கனீமத் பை என்று நான் ரெண்டு படிச்சிருந்திருக்கிறேன். பை என்பது கனீமத்துக்கு வித்தியாசமான ஒன்று, கனீமத் என்பது யுத்தத்தின் போது கிடைத்த ஒன்று, பை என்பது யுத்தத்தில் அல்ல ஆனால் முஸ்லிம்கள் சண்டை பிடிக்காமல் முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து பறித்தெடுத்த ஒன்று. பைகை யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், கனிமத் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா பிரித்து வைத்திருக்கிறார். பைகு பங்கு வைக்கப்படுபவர்களில் அல்லாஹ் ஃபகீரையும் உள்ளடக்கியிருக்கிறார். இது இஸ்லாம் ஃபகீர் விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மற்றும் ஒரு இடம். சூரத்துல் ஹஷ்ர் எட்டாவது ஆயத், சூரத்துல் ஹஷ்ர் எட்டாவது ஆயத். சூரத்துல் ஹஷ்ரின் ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் பைகை பற்றி அதனுடைய பங்கீடு பற்றி பேசியிருக்கிறான். அதில் அல்லாஹ் சொல்லும் போது தம்முடைய ஊர்களிலிருந்து தம்முடைய செல்வங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய கிருபையையும் பொருத்தத்தையும் எதிர்பார்த்தவர்களாக வெளியேற்றப்பட்டார்களே, அத்தகைய முஹாஜிர் ஏழைகளுக்கு, அத்தகைய முஹாஜிர் ஏழைகளுக்கு ஃபைல் ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். தம்முடைய வீடுகள் அல்லது ஊர்களிலிருந்தும் தமது செல்வங்களிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார்களே, அதாவது மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஹாஜிர்களான ஏழைகளுக்கு ஃபைல் ஒரு பங்கு இருக்கின்றதுன்னு சொன்னான். இது முஹாஜிர்களுக்கு மட்டுமல்ல, அந்த நேரத்தில் முஹாஜிர்களுக்காக இருந்தாலும் பொதுவாக எல்லா ஏழைகளுக்கும் ஃபக்கீர்களுக்கும் ஃபைல ஒரு பங்கு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர் அல்லாதவர்களுக்கும் ஃபைல பங்கு கொடுத்தார்கள். நபி அவர்களுடைய அமல், அவர்களுடைய செயல் அதுக்கு அடிப்படையாக இருக்கு. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ர்ல 8வது ஆயத் ஃபக்கீர்களுக்கு ஃபைல கவனம் செலுத்தி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக ஃபக்கீர்கள் விஷயத்தில் அல்லாஹ் கவனம் செலுத்தக்கூடிய இடம் ஒன்றுதான் பெருமை அடிக்கக்கூடிய ஃபக்கீர். இதுதான் முன்பும் ஒருக்கா சொல்லி தந்திருக்கிறேன். பெருமை அடிக்கக்கூடிய ஃபக்கீர் இது நல்லதல்ல, இது நல்லதல்ல. ஃபக்கீர் விஷயத்தில் அல்லாஹ் கவனம் செலுத்துறான், இப்படியும் கவனம் செலுத்துறான். ஒரு ஃபக்கீர் தன்னிடத்தில் வறுமையோடு இருந்து கொண்டும் பெருமையோடு இருக்கிறான். வசதி உள்ளவன் பெருமையாக இருக்கிறான் என்றால் அது கூடாது. ஏதோ ஒரு அவனுடைய அமைப்பு அப்படித்தான், அவனுடைய வசதி அவனை பெருமையடிக்க வைக்கிறது. ஒன்றும் இல்லாதவன் பெருமை அடிக்கிறான் என்றால் இவன் வசதி ஒரு பெருமையடிப்பவனை விட மோசமானவன் என்றால் இவன் இயற்கையாகவே பெருமை உள்ளவன். வசதியுடன் பெருமை அடிப்பவனுக்கு வசதி என்னவா இருக்கலாம், தூண்டுகோலாக இருக்கலாம். வசதி இல்லாமல் பெருமையாக நடந்து கொள்ளுபவன் அவன் அவனுடைய இயற்கையிலேயே ஊறி போன ஒரு குணம் பெருமை. இல்லாமையிலும் பெருமை, இல்லாமையிலும் பெருமை. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு கட்டத்தில் படித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு வகையானரை பற்றி பேசினாங்க. அல்லாஹ் நான்கு பேரை வெறுக்கிறான், அல்லாஹ் அஸ்ஸவஜல் நான்கு பேரை வெறுக்கிறான் என்று சொன்னவங்க சொன்னாங்க. அதிகம் சத்தியம் செய்யும் வியாபாரி, அல்லாஹ் நான்கு பேரை வெறுக்கிறான். அதிகம் சத்தியம் செய்யும் வியாபாரி, பெருமை அடிக்கும் ஏழை, விபசாரம் செய்யும் வயோதிபன், அநீதியாக நடக்கும் தலைவன், அநீதியாக நடக்கும் தலைவன். அதிகம் சத்தியம் செய்யும் வியாபாரி, பெருமை அடிக்கும் ஃபக்கீர், பெருமை அடிக்கும் ஃபக்கீர், விபச்சாரம் புரிகின்ற வயோதிபன், அநீதியாக நடந்து கொள்கின்ற தலைவன். சுனன் நஸாயில் இருக்குது, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவித்து சுனன் நஸாயி. இந்த நாலு பேரையுமே பாருங்க, நல்ல பொருளை தாராளமாக சத்தியம் இல்லாமே விற்கலாம். சத்தியம் தேவை என்ற ஒரு நிலை அறவை இல்லாத நிலையில என்ன செய்யறான், இவன் சத்தியம் செய்யறான், தேவையில்லாம இந்த பாவத்தை செய்யறான். ரெண்டாவது விளக்கப்படுத்திட்டது, அவன் பெருமை அடைக்கிறதுக்கு அவனிடத்தில் எதுவுமே கிடையாது, அப்படி இருந்து பெருமை அடைத்துக் கொண்டிருக்கிறான் ஃபக்கீர். இளந்தாரி பருவம், என்ன வாலிபம், இச்சைக்கு தூண்டலாம், இது 60-70 வயசு. இவன் விபச்சாரத்துக்கு போகிறான் என்றால் இவன் வந்து ரொம்ப மோசமானவன். அடுத்தது அநீதியாக இருக்கக்கூடிய தலைவன், தலைவராக இருந்து கொண்டு எல்லாவரையும் எல்லாவற்றையும் தனக்கு கீழே வைத்துக் கொண்டு நீதமாக நடக்கிறது மிகவும் இலகு. தனக்கு அதிகாரம் இல்லை, தனக்கு சொல் செல்வாக்கு இல்லை, ஏதோ தன்னுடைய விஷயங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அநீதியாக நடந்து கொண்டால் ஏதோ ஒரு வகையில் யோசிக்கணும், அதுவும் கூட அது ஏதோ ஒரு நடந்துட்டான் ஒரு நியாயம் இருக்குன்னு யோசிக்கலாம். ஆனால் தன்னுடைய கையில தான் எல்லாமே இருக்குது, தனக்கு கீழே தான் மக்களும் சொத்துக்களும் செல்வங்களும் இருக்குது, இவையே அநியாயம் செய்யணும். இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த நாலு பேரையும் என்ன செய்யறதில்லை, இன்னும் ஒரு அறிவிப்பின்படி தூய்மைப்படுத்துவதும் இல்லை, அவர்களோடு பேசுவதும் இல்லை. ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிப்பு இருக்குது, அது ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. அதுல இப்படி வந்திருக்குது, மூன்று சாரார், மூன்று பேர், இது கொஞ்சம் வித்தியாசம். மறுமையில் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், பயங்கரமானது, அவர்களை பார்க்கவும் மாட்டான். முந்தின அறிவிப்பில் அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறான் மட்டும் இருந்துச்சு, அல்லாஹுடைய வெறுப்பு எப்படி இருக்கின்றதுக்கு இந்த அறிவிப்பு விளக்கம். அவர்களோட அல்லாஹ் பேச போறதும் இல்லை, அவர்கள் அல்லாஹ் தூய்மைப்படுத்த போறதும் இல்லை அவருடைய பாவங்கள் இருந்து, அவர்களை அல்லாஹ் பேசுவதை விட்டு ஏறிட்டு பார்க்க போறதும் இல்லை. அவர்களுக்கு நாலாவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோவினை தரும் தண்டனையும் இருக்கிறது, நோவினை தரும் தண்டனையும் இருக்கிறது. இதுல விபச்சாரம் செய்யும் வயோதிபன், பொய் பேசும் அரசன், முந்தின அறிவிப்பு எப்படி வந்துச்சு, அநீதியாக நடந்து கொள்ளும் தலைவன், இந்த இடத்துல பொய் பேசும் அரசன், என்ன பொய் பேச வேண்டிய எந்த நியாயமும் அவனுக்கு இல்லை, பெருமை அடிக்கும் ஏழை, இது ரெண்டு அறிவிப்புலையும் அதே மாறி வந்திருக்குது, பெருமை அடிக்கும் ஏழை. இந்த அறிவிப்பில் விடுபடுவது அதிகம் சத்தியம் செய்யும் வியாபாரம், எப்படியோ அல்லாஹ் பெருமை அடிக்கின்ற ஏழையை பற்றி கவனம் செலுத்தியிருக்கிறான். இஸ்லாம் ஏழை ஃபக்கீரை பற்றி கவனம் செலுத்தும் போது அவனுடைய நடத்தையில் பெருமை இருக்கும் என்றால் அதை பற்றியும் கவனம் செலுத்தி கொண்டிருக்குது என்பதை இந்த இடத்துல படிச்சு முடிக்கிறோம். இதுவரையும் இஸ்லாம் ஃபக்கீரை பற்றி கொண்டுள்ள கரிசனையை படித்தோம், இஸ்லாம் மிஸ்கீன் பற்றி கொண்டுள்ள கரிசனை, இரண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இஸ்லாம் இப்ப நாங்க படிக்க போறது மிஸ்கீனை பற்றி இஸ்லாம் எப்படி கரிசனை செலுத்துது, மிஸ்கீன்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டியதை அல்லாஹு தஆலா கடமைப்படுத்தியிருக்கிறான், மிஸ்கீன்களுக்கு உபகாரம் செய்வது. சூரத்துல் பக்ரா 83வது ஆயத், இந்த ஆயத்தின்படி அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு மட்டும் இதை கடமைப்படுத்த இல்லை, இஸ்ரவேலர்களுக்கும் இதை கடமைப்படுத்தியிருந்தா. நாங்க சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் எத்தீமை பத்தி படிக்கும் போது படித்தோம், இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹாலா இந்த கடமையை கொடுத்திருந்தான், எத்தீமோடு நன்முறையில் நடந்து கொள்வது. 83வது ஆயத் சூரத்துல் பக்ரா, அதுல அல்லாஹ் அந்த ஆயத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பனு இஸ்ரவேலர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்ததாக சொல்றான், வைத் அஹத்னா மீசாக பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களிடம் நாம் ஒரு உடன்படிக்கை எடுத்தோம், அந்த உடன்படிக்கையின் உள்ளடக்கம் என்ன, அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அவனுக்கு பெற்றோருடனும் குடும்பத்தவருடனும் அநாதைகளுடனும் மிஸ்கீன்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நான்கு சாரார், பெற்றோர், உறவினர்கள், அநாதைகள், மிஸ்கீன்கள், நாலு பேரோடும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கடமைப்படுத்தியிருக்கிறார். இது இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, குர்ஆனுடைய மற்றும்தான ஆயத்துகளை பார்க்கும் போது இது பொதுவான ஒன்றாக இருக்குது. இரண்டாவது மிஸ்கீன்கள் பற்றி இஸ்லாம் கவனம் செலுத்தக்கூடிய இடம், மிஸ்கீன்களுக்கு கொடுக்க வேண்டும், பொதுவாக ஜகாத்தோ சதகாவோ அவர்களுக்கு உரியதை கொடுக்க வேண்டும். சூரத்துல் இஸ்ரா 26வது ஆயத், பனு இஸ்ராயல் என்று சொல்வோம், சூரத்துல் இஸ்ரா 26வது ஆயத், சூரத்து பனு இஸ்ராயல் என்று சொல்வோம். அதுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தில் உறவினர்களுக்கும் மிஸ்கீனுக்கும் வழிப்போக்கருக்கும் அவருடைய உரிமையை கொடுத்து விடுங்கள் என்கிறார்.
மிஸ்கீனுக்கும்
இதில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்பா ஹக்கஹு, உறவினருக்கும் மிஸ்கீனுக்கும் வழிப்போக்கருக்கும் அவருடைய உரிமையை கொடுத்திருந்தோம். என்னென்ன அவருக்கு கொடுக்கணுமோ அவரவருக்கு கொடுத்திருந்தோம். அது ஜகாத்தோ சதக்காகவோ என்னென்ன அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்க கொடுத்திருந்தோம். இது மிஸ்கீன்கள் விஷயத்தில் அல்லாஹால அவர்களுக்கு புரியதை கொடுங்க என்று வற்புறுத்தி சொல்றாங்க.
மூன்றாவதாக,
வாரிசுரிமை பங்கு வைக்கப்படும் போது, வாரிசுரிமை சொத்து பங்கு வைக்கப்படும் போது மிஸ்கீன், வாரிசல்லாத ஒரு மிஸ்கீன் வந்துட்டால் அதிலிருந்து கொஞ்சம் கொடுங்க என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது மிஸ்கீன் விஷயத்தில் கவனம் செலுத்தப்படும் இடம் இஸ்லாத்தில் வாரிசுரிமை சொத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். அதை பிரித்து கொடுக்கப்படும் போது யாரோ ஒரு மிஸ்கீன் வந்துட்டான்னு சொன்னா கேட்டு என்ன செய்ய, அதில் இருந்து கொஞ்சம் மௌனத்தும் கொடுங்க அல்லாஹ் பொருத்தினார். நிறைய இருந்தா, குறைவா இருந்தா வாரிசுக்காரர்களுக்கே போதாது, பெரிய அளவுக்கு இருந்தால் நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புங்க. இப்போதைக்கு ஒண்ணுமில்லை தாரத்துக்கு. அல்லாஹ் இதனை சூரத்துல் நிசா 8வது ஆயத்தில் சொன்னான், வைதா ஹபரல் கிஸ்மத் என்று வாரிசுரிமை பங்குக்கு சமூகம் அளித்தால் உறவினர்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள். உறவினர்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள், அனாதைகளையும் அல்லாஹ் சேர்த்துக் கொண்டிருக்கிறான். இவங்க யாருமே வாரிசுக்காரர் அல்லாதவர்கள் வந்தால் அந்த வாரிசுரிமை சொத்திலிருந்து அவர்களுக்கும் என்ன செய்ய கொடுங்க, அவர்களுக்கு உடுத்தவும் கொடுக்காது, உண்ணவும் கொடுத்துலகம் பவுலம் மாரூபா, நல்ல வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுங்க. உணவும் உடுப்பும் அதிலிருந்து கொடுங்க என்பது தாராளமாக இருக்கும் போது, குறைவாத்தான் இருக்கிறது வாரத்துக்காரர்களுக்கு போதாம இருக்குது என்றால் பவுலம் மாரூபா என்ன செய்யுங்க, நல்ல வார்த்தையை சொல்லுங்க. இப்படித்தான் நில வேறொரு கட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு சீரத்தை பத்தி யோசிப்போம் என்று நல்ல வார்த்தை. ஒன்று, சொத்திலே அவர்களுக்கு ஒரு பகுதி உபகாரம் நடக்கணும், அல்லது வார்த்தை மூலமாக நல்ல செய்தி அவர்களுக்கு சொல்லப்படணும். இது ரெண்டு உரிமை, ரெண்டுல ஒரு உரிமைக்கு அவர்கள் பாத்தியதை உள்ளவர்கள் என்பதை அல்லாஹ்தான் அந்த இடத்துல சொல்லி, மிஸ்கீன்களுக்கு அல்லாஹ் வாரிசுரிமை சொத்து பங்கீட்டின் போது ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறத கவனிக்கக்கூடியதா இருக்குது. அடுத்ததாக, சத்தியத்தை முறித்தால் கொடுக்கப்படக்கூடிய கப்பாரா, சத்தியம் யாரும் செய்யக்கூடாது, சரிதானே, சத்தியம் யாரும் செய்யக்கூடாது, உண்மைக்கும் செய்யக்கூடாது. அப்படி யாராவது சத்தியம் செய்தால் சத்தியம் நிறைவேற்றப்படும். அது முறிந்தால், ஒன்ன செய்வே என்று சொல்லி சத்தியம் செய்தால் செய்யாவிட்டால் என்ன, அது சத்தியம் முறிந்ததாகும். செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து போட்டு செய்தாலும் சத்தியம் முறியும். சத்தியத்தை முறி சத்தியம் செய்வது கூடாது, சத்தியம் செய்துவிட்டால் அதனை முறிப்பது பாவம், சரிதானே. சத்தியத்தை முறித்தால் அதுக்கு கப்பாரா இருக்கு, கப்பாரானா பிராய சித்தம், பிராய சித்தம் கப்பாரா இருக்கு. என்ன செய்யணும் தெரியுமா, அந்த கப்பாரா 10 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும் அல்லது உடுப்பு கொடுக்கணும். ஒன்று, 10 மிஸ்கீன்களுக்கு நடுத்தரமான, நாங்கள் சாப்பிடக்கூடிய, யாரு சத்தியத்தை முறித்தாரோ அவர் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து, அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு உடை கொடுக்கணும், அல்லது ஒரு அடிமைய ஒரு மீதம், மூன்றுல ஒன்று செய்யணும். இது மூன்றுமே செய்ய இருந்தால், 10 மிஸ்கீன்களுக்கு உணவோ உடுப்போ அல்லது ஒரு அடிமைய உரிமையிடோ மூன்றுமே முடியாது இருந்தால், 3 நாட்களுக்கு நோன்பு வைக்கணும். இது முடியாது என்றிருந்தால், வசதிக்கு என்றிருந்தால் இதுதான் செய்யணும். இது சூரத்துல் மாஇதா 89வது ஆயத்தில் இருக்குது. இந்த ஆயத்தின் படி சத்தியத்தை முறித்ததற்கான பிராய சித்தத்தில் அல்லாஹ் யார கவனம் செலுத்திருக்கிறார்? அந்த பிராய சித்தத்துக்காக நீங்க கொடுக்கக்கூடிய உணவோ உடையோ எத்தனை பேருக்கு யாருக்கு போகணும்? 10 பேர். 10 பேரும் யார்களாக இருக்கணும்? மிஸ்கின்களாக இருக்கணும். அல்லாஹ் கவனம் செலுத்திருக்கிறான். சத்தியத்தை முறித்தனுடைய கப்பாராவில் அல்லாஹ் மிஸ்கின்களை யோசனை பண்ணியிருக்கிறான். அடுத்தது நபி அவர்களிடத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, எதனை யாருக்கு செலவழிப்பது என்று கேட்டார்கள் மனிதர்கள், குறிப்பாக முஸ்லிம்கள். நாங்க அல்லாஹ் செலவழிக்கணும், அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கணும் என்று சொல்லப்படுவது தானே, யாருக்கு நாங்க செலவழிக்கிறது என்ற கேள்வி. இந்த கேள்வியின் போது அல்லாஹுவே பதிலளித்தான். நபி அவர்கள் பதிலளிக்க முன்னால அல்லாஹுவே பதிலளித்தான். சூரத்துல் பக்ரா 215வது ஆயத். சூரத்துல் பக்ரா 215வது ஆயத். இந்த ஆயத்தில் அல்லாஹ் அவர்கள் எதனை யாருக்கு செலவழிப்பதென உம்மிடம் கேட்கின்றனர் என்று ஆரம்பித்த அல்லாஹ், நன்மையிலிருந்து நீங்கள் எதனை செலவழித்தாலும் அது யாருக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோருக்கு. நல்லது என்று எதனை நீங்கள் செலவழித்தாலும் அது பெற்றோருக்கு, உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிப்போக்கருக்கு ஆகும் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த இடத்துல அல்லாஹ், இது போன வாரத்துக்கு முந்தைய வாரம் எத்தீமை பற்றி சொல்லும் போது இந்த ஆயத்து வந்துச்சு. அல்லாஹ் செலவழிக்க வேண்டிய இடங்கள் ஆட்கள் யார் என்பதை முதன்மைப்படுத்தி சொல்லும் போது பெற்றோருக்கு செலவழிப்பது போல யாரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான், மிஸ்கீன்களையும் சேர்த்திருக்கிறான். மிஸ்கிங்கள் விஷயத்தில் அல்லாஹ் கவனம் செலுத்தக்கூடிய மற்றொரு முக்கியமான இடம் இது. அடுத்ததாக இஸ்லாம் மிஸ்கின் விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மற்றொரு இடம், இஹ்ராமோடு இருப்பவர் பிராணி ஒன்றை வேட்டையாடிவிட்டால் அதுக்கு கஃபாரா இருக்கு, பிராயச்சித்தம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு இஹ்ராமோடு இருப்பவர், இஹ்ராம் இடையில் இருப்பவர் பிராணி ஒன்றை அறுத்து விட்டால் அது வேட்டையாடி விட்டால் அவர் அதுக்கு பிராய சித்தம் கொடுப்போம். சூரத்துல் மாயிதா 95வது ஆயத் இதை பற்றி பேசுது. இந்த ஆயத்தின்படி ஏழைகளுக்கு உணவளிப்பது இதற்குரிய கஃபாரா. ஒன்று, அவர் எந்த பிராணியை அறுத்தாரோ அதற்கு ஈடாக இன்னும் ஒரு பிராணியை என்ன செய்யணும், அவர் கொடுக்கணும். அல்லது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், அல்லது நோன்பு வைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஏழைகளுக்குரிய உணவு, ஏழைகள் அல்லாதவர்களுக்கு மிஸ்கீன்களுக்குரிய உணவு, அடுத்தது நோன்பு வைத்தல் என்பதை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விபரமாக சொல்லி வைத்தாங்க. என்றால் இந்த ஆயத்தில் எத்தனை நாள் எத்தனை நோன்பு என்பதெல்லாம் வரையில்லை. யாரிடத்தில் இருக்கிற விளக்கம் விளக்கம் இருக்குது, எத்தனை நாள் நோன்பு வைக்கணும், அந்த பிராணிக்கு இது பண்றதா இருந்தா என்ன செய்யணும் என்பதை பற்றி தான். இது மொத்தம் கொடுக்க வேண்டும், எத்தனை மிஸ்கீன்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக கனிமத்தில் அல்லாஹ் மிஸ்கீன்களை இணைத்திருக்கிறான், கனிமத்தில் அல்லாஹ் மிஸ்கீன்களை இணைத்திருக்கிறான். சூரத்துல் அம்பால் 41வது ஆயத். சூரத்துல் அம்பால் 41வது ஆயத். இதுல அல்லாஹ் யார் யாருக்கு கனிமத் பங்கு வைக்கப்படணும் என்று சொல்லும் போது மிஸ்கீன்களையும் உள்ளடக்கி இருக்கிறான். யார் யாருக்கு கனிமத் பங்கு வைக்கப்படணும் என்று சொல்லும் போது மிஸ்கீன்களையும் உள்ளடக்கி இருக்கிறான். சூரத்துல் அம்பார் 41வது ஆயத். பொதுவாக கனிமத் எல்லாம் பங்கு வைக்கப்படக்கூடிய முறை இதுதான். முதலாவது சலபு வேறையாக்கப்படுது. கனிமத்தில் சலப், சலபுன்னு சொன்னால் தனிப்பட்ட மனிதருக்குரியது சலபு. இது அதுக்கு யுத்தத்தின் போது கிடைக்கக்கூடியது. ஒருவர் ஒரு போராளி எதிரி போராளியோட போராடி அவரை அவர் என்ன செஞ்சிட்டார் கொண்டுட்டார் என்றால், அந்த காஃபிரோ முஷ்ரிக்கோ கொல்லப்பட்டவர், அவர் கொல்லப்படக்கூடிய சமயத்திலே அவர் அணிந்திருந்த உடைகள், சுமந்திருந்த ஆயுதங்கள், அவர் அணிந்திருந்த உடைகள், சுமந்திருந்த ஆயுதங்கள், ஏறியிருந்த வாகனம் எல்லாம் இவரை எவர் போராடி கொண்டாரோ அவருக்குரிய. அவரிடத்தில் அணிந்திருந்த சுமந்திருந்த ஏறியிருந்தவற்றுக்கு பெயர் தலம். விளங்குறது? அதுக்கு மொழிபெயர்த்த கஷ்டம். அதாவது எதிராளி எதிர்போராளி அவர் கொல்லப்படும் போது அவர் ஏறியிருந்த வாகனம், அணிந்திருந்த ஆடைகள், சுமந்திருந்த ஆயுதங்கள், இது போன்ற எது எதுவெல்லாம் அவரிடத்தில் இருந்தனவோ அவை அனைத்துக்கும் பேர் செலவு. கனிமத்துகள் யுத்தம் முடிந்ததற்கு பின்னால பங்கு வைக்கப்படும் போது முதலாவது வேலையாக்கப்படுவது செலவு. யார் 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 யாரை கொண்டார் என்பது தெரியும். அவருக்கு அந்த செலவு கொடுக்கப்படும். விளங்குற என்ன? யார் எவரை கொண்டார் என்பது தெரியும் தானே? விளங்க தெரியும். போராடும் போது தெரியும் தானே? நேராக எதிர்த்து போராடுறது, இப்ப உள்ள ஆயுதத்தை கொண்டு போராடும் போது அப்படி நடக்காது. இங்க இந்த 2-10 miles தூரத்துக்கு அடிச்சா எவனுக்கு போய் தூளுது, எவன் அடிச்சான்னு தெரியாது. நேருக்கு நேராக என்று போராடும் போது முஸ்லிம் போராளி முஸ்லிம் அல்லாத போராளியோடு போரிட்டு முஸ்லிம் போராளி மற்றவரை கொண்டு விட்டார் என்றால், அந்த கொல்லப்பட்டவர் அந்த தருணத்தில் அணிந்திருந்த ஆடைகளும் சுமந்திருந்த ஆயுதங்களும் ஏறியிருந்த வாகனமும் வேறு இருந்தால் இவை அனைத்தும் யாருக்குரியதாக ஆகும்? அந்த கொண்டவருக்கு மட்டும், வேறு யாருக்கும் அதில் பங்கு இல்லை. ரெண்டு பேர் சென்று கொண்டிருந்தால் ரெண்டு பேருக்கும், மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து ஒருவர் கொண்டிருந்தால் மூன்று பேருக்கும். அவருடைய ஆடைகள் அப்படியான சாமான்கள் வாகனம் எல்லாவற்றுக்குமான மொத்த இனப்பெயர் தான் செலவு என்பது. முதலாவது கனிமத்தில் இருந்து பிரிக்கப்படுவது செலவு. செலவுகள் வேறையாக்கப்பட்டதற்கு பிறகு எஞ்சியுள்ள சொத்துக்கள் எல்லாம் ஐந்தாக பிரிக்கப்படும். விளங்குதான்? ஐந்தாக பிரிக்கப்படும். ஐந்தாக பிரித்து ஐந்தில் ஒன்று அவ்வாஹுக்குரியது என்று வேறாக்கப்படும். ஐந்தாக பிரித்தால் நாலு பங்குகள் வேறையாக இருக்க ஒரு பங்கு முதலாவது என்ன செய்யப்படும்? அவ்வாஹுக்குரியது என்று வேறையாக்கப்படும். இப்ப நாலு இருக்குது தானே? இந்த நாலுல ஒரு பகுதி ஐந்தாக பிரிக்கப்பட்டதுல எத்தனை மிச்சம்? நாலு. நாளில் ஒரு பகுதி கால்நடையாக யுத்தம் செய்தவர்களுக்கு ஒதுக்கப்படும். அதாவது வாகனத்தில் அல்ல போராளிகள், வாகனத்தில் அல்ல கால்நடையாக நின்று கொண்டு. இப்ப எத்தனை பகுதி மிச்சம் இருக்கு? மூணு பகுதி. இந்த மூன்று பகுதியும் வாகனத்திலிருந்து ஏறி போராடியவர்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு எதுவும் செலவு இருக்குது, வாகனம் செலவு தானே. சரியா? இப்ப மிச்சமுள்ள பகுதி எது? அவ்வாவுக்குரிய. அவ்வாவுக்குரிய பகுதி ஐந்தாக பிரிக்கப்படும். ஐந்தில் ஒன்று பிரிச்சு வச்சோமே அவ்வாவுக்குரியது, அது மீண்டும் எத்தனையா பிரிக்கப்படும்? ஐந்தாக பிரிக்கப்படும். இது கனிமத் பங்கு வைக்கிற முறை இதுதான். அவ்வா சூரத்துல் அம்பால்ல 41வது ஆயத்துல
அவ்வாவுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஐந்தில் ஒன்றை எத்தனை பேருக்கு பிரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ரசூல் சூரத்தில் அம்பால் 41 அவ்வாவுடைய ரசூலுக்குரியது. முதலாவது யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர்களுக்குரியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினருக்குரியது. மூன்றாவது அநாதைகளுக்குரியது. நான்காவது மிஸ்கீன்களுக்குரியது. ஐந்தாவது பிரயாணி வழிபோக்கருக்குரியது. இப்ப எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இதுல அல்லாஹ்வுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஐந்தில் ஒன்று ஐந்தாக பிரிக்கப்படும் என்றால் அதில் முதலாவது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது குடும்பத்தினர், அவர்களுடைய குடும்பத்தினர், நபியுடைய குடும்பத்தினர், போராளியின் குடும்பத்தினர் அல்ல. மூன்றாவது யத்தீம்கள், நாலாவது மிஸ்கீன்கள், ஐந்தாவது வழிபோக்கர். சரிதானே? இப்படித்தான் பிரிக்கப்படணும். இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், யத்தீமும் மிஸ்கீனும் என்ன இப்ரு சபீல் பிரயாணம் இப்பவும் இருக்கிறாங்க, நபி அவர்களுடைய குடும்பத்தினரும் என்ன பரம்பரையா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன செய்யறது? இப்ப அவங்களோட பங்கு, அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு மறுமை நாள் வரைக்கும் ஜிஹாதில் ஏதும் கனிமத் கடைக்கு இப்படி பங்கு வைக்கும் போது நபி அவர்களுக்கும் பங்கு வைக்கப்படும். அது பொது தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைக்கப்பட்டு அது சமூகத்தின் பொது தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும். அதான் அதுக்குரிய தீர்ப்பு. நபி அவர்கள் வஃபாத்தின் பிறகு ஹலீஃபாக்கள் கிடைத்த கனிமத்துகளை பிரிக்கும் போது எப்படித்தான் பிரித்துக் கொண்டாங்க? இப்படி பிரித்து நபி அவர்களுக்குரியதை பொது தேவைகளுக்கு கொடுத்து கொண்டாங்க. நபி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு விசேடமாக கை வைக்க கொடுக்கப்பட்டது காரணம், நபி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது காரணம், அவர்களுக்கு ஜகாத்து சதகாக்கெல்லாம் இல்லை, அவர்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்காகத்தான் அல்லாஹ்வுத்தாலா இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்தான். பையிலையும் என்ன இருக்குது? அவருக்கு இருக்குன்னு சொன்னாமே. எனவே இதரத்துல முக்கியம் அல்லாஹ் கனீமத்தின் பங்குகளில் மிஸ்கீன்களையும் கவனத்தில் கொண்டிருக்கிறான் என்பதுதான். கனீமத்தின் பங்குகளில் அல்லாஹ் இதரத்துல மிஸ்கீன் மட்டும்தான் நான் பிரித்து சொல்லிக் கொண்டு போறேன். சரியா? அடுத்தது மிஸ்கீன் ஜகாத்திலும் கவனிக்கப்படுகிறார். இந்த இடத்துல மிஸ்கீன் மட்டும், மிஸ்கீன் ஜகாத்திலும் கவனிக்கப்படுகிறார். அது நீங்க எழுதிய சூரத்து தௌபாவின் 60வது ஆயத்தில் சதக்காக்கள் கடமையான மேலும் அடுத்தது விஹார் இருக்கு, படிச்சிருப்பீங்களோ தெரியல, தெரியும். விஹார் என்று சொன்னால் ஒருவர் தன்னுடைய மனைவியை பார்த்து என்னுடைய தாயின் முதுக போல நீ இருக்கிறாய், என் தாயின் முதுக போல நீ இருக்கிறாய் என்று சொல்றது. இது சொல்றது கூடாது, விஹார் கூடாது. இது ஜாகிரிய காலத்தில் இருந்துச்சு, அது தலாக்காக கருதப்பட்டுச்சு ஜாஹிலிய காலத்தில். இஸ்லாம் ஒழுங்குபடுத்துச்சு. அது எவராவது வேண்டுமென்றோ தவறியோ தன் மனைவியை பார்த்து இப்படி சொல்லிட்டால் உடனடியாக கொஞ்சம் கூட தாமதிக்காமல் தலாக் சொல்லிடணும். அவளை விளங்குது என்ன? கொஞ்சம் கூட தாமதிக்காமல் தலாக் சொல்லிடணும். இல்லை என்று சொன்னால் பெரிய கஃபாரா பிராயச்சித்தம் கொடுக்க வேண்டி வந்துடும். விளங்குதா? என்ன நீ தலாக் என்று சொல்லுகின்ற நேரத்தான் அவருக்குரிய தாமதம்.
இந்த வார்த்தையை சொல்லிட்டார்னா, நீ என்னிடத்தில் என் தாயின் முதுகை போல என்று சொல்லிட்டால், என் தாய், நீ என்னிடத்தில் என் தாய், எனக்கு மகரமான அல்லது என் சகோதரியில் எனக்கு மகரமான ஒருவருக்கு ஒப்பிடணும். நீ என்னிடத்தில் என் சகோதரியின் அல்லது என் மகளின் அல்லது என் தாயின் முதுகை போல் என்று சொல்லிவிட்டால், நீ தலாக் உடனடியாக சொல்லக்கூடிய அடுத்த அந்த நேரத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும்? அவர் நீ தலாக் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? ஒரு நிமிஷம், அந்த ஒரு வினாடி இதுக்குள்ள அவர் சொல்லிடணும். இல்லை என்றால் அவர் கஃபாரா கொடுக்கணும். புருஷனுக்கு தலாக்க சொல்லிட்டால் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? மீட்டி எடுத்துக்கொள்ள கஃபாரா இல்லை. இது தலாக்க சொல்ல சொல்றது எதுக்காக வேண்டியிருந்தால், கஃபாராவிலிருந்து தப்புவதற்காக. ஏன்னா இருக்கிற கஃபாரா இருக்கு இல்லையா, கொல்லாத பெரும் கஷ்டமான ஒரு கஃபாரா. என்ன செய்யணும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி வைத்திருக்கிறான். என்ன செய்யணும் என்றால், ஒரு அடிமையை உரிமையிடணும். ஒரு அடிமையை உரிமையிடணும். அடிமையை உரிமையிடுவதற்கு வசதி இல்லென்றால் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைக்கணும். 2 இஸ்லாமிய மாதங்கள் நோன்பு வைக்கணும். 55 நாள் நோன்பு பிடிச்சாச்சு, 56வது நாள் கடுமையான வருத்தம் நோன்பு பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி என்ன செய்யணும்? பாலாயம் முட்டு வந்துட்டேன், திருப்பி கொழும்புக்கு போயிட்டு தான் திரும்பி வரணும். திடீரென இருந்து ஆரம்பிக்கலாது, மீண்டும் 1, 2, 3 என்ன செய்யணும்? இது ரொம்ப கஷ்டமான வேலை. அடிமையை உரிமையிடணும். அதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் செலவு குறைஞ்ச வேலைத்தான் நோன்பு வைக்கிறது. ஆனால் ஒரு நாள் இடைவிடாமல் 2 மாதங்கள் நோன்பு வைக்கணும். பெண்களினுடைய இயல்பான அதை கணக்கெடுக்கப்படுவதில்லை. அது தடையாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. இதுக்கும் வசதி இல்லை, தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைப்பது முடியாது என்றிருந்தால் 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கணும். 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கணும். இவருக்கு முக்கியம் இந்த பகுதியை தான். அல்லாஹ் விஹாரின் கஃபாராவில யார கவனம் செலுத்திருக்கிறான்? மிஸ்கின்களை கவனம் செலுத்திருக்கிறான். இல்லை இல்லை, ஒரே நாள்ல கொடுக்க வேண்டிய இல்லை. ஆனால் வசதி இருந்ததுன்னு சொன்னால் ஒரே நாள்லயே என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும். ஒரே ஆளுக்கல்ல, 60 பேருக்கு கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு நாளைக்கு அதே ஆளுக்கு கொடுத்தாலும் சரி வராது. விளங்குது என்னது? வசதி 30 பேருக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, உடனடியா 30 பேருக்கு கொடுத்துடணும். அடுத்து வசதி வரும்போது அப்படி கொடுத்து முடிச்சிடணும். பிற்படுத்துறதுக்குரியது அல்ல, உடனடியாக கொடுக்க வேண்டிய ஒன்று. விஹாரின் கஃபாராவில அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதை சொல்லியிருக்கிறான். விஹார்ல என்னன்னு விளங்கி கொடுத்தான். வார்த்தைகள் கவனமா இருக்கணும், வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் தன்னுடைய மகரமான ஒரு கணவன் தன்னுடைய மகரமான ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மனைவியை முதுகோடு இணைத்து ஒப்பிட்டால் நேரடியான அதிகார் விளங்குது என்னது? முதுகோடு இணைத்து ஒப்பிட்டால் நேரடியான அதிகார். முதுகோடு ஒப்பிடாமல் என்னிடத்தில் நீ என் உம்மாவை போல என்று சொன்னால் அவருடைய எண்ணம் முக்கியமான விளங்குது என்னது? அவருடைய எண்ணம் முக்கியம், அதனால கவனமா இருக்கணும் இந்த வார்த்தைகள்ல. அடுத்து மிஸ்கின்களுக்கு அல்லாஹ் ஃபக்கீர்களுக்கு ஃபைல் இடம் கொடுத்தது போல மிஸ்கின்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறான். அதே ஆயத்தான் சூரத்துல் ஹஷர் 7வது ஆயத்துல. சூரத்துல் ஹஷர் 7வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதான் சொன்னாருக்கும் இல்லையா ஃபைல். அடுத்ததாக மிஸ்கீனுக்கு கொடுக்க வேண்டியதை இல்லாமலாக்குவது தண்டனைக்கு காரணமாக இருக்கு. மிஸ்கீனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருப்பது, நாங்க ஒரு ஆயத்தை படிச்சோமே சூரத்துல் இஸ்ரால, மிஸ்கீனுக்கும் வழிப்போக்கருக்கும் உறவினருக்கும் உரிய ஹக்கை கொடுங்கது. கொடுக்காமல் இருப்பது தண்டனைக்கு காரணமாக இருக்கு. சூரத்துல் கலம் 17வது ஆயத்து முதல் 32வது ஆயத்து வரைக்கும், சூரத்துல் கலம் 17வது ஆயத்து முதல் 32வது ஆயத்து வரைக்கும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி மிஸ்கீன்களுக்கு கொடுக்க வேண்டியதை தடுத்து கொண்டிருந்ததனால் கிடைத்த தண்டனையை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு சாராருக்கு தான் கொடுத்த தண்டனையை பற்றி, ஒரு சாரார் அவர்களுக்கு தோட்டம் இருந்துச்சு, அவர்கள் பேசிக்கொண்டாங்க, நாங்க அறுவடை செய்யும் போது வளமையா யார் வராங்க, மிஸ்கீன்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்க கொடுக்க வேண்டி வருவது, அதனால இந்த முறை என்ன செய்வோம், நேர காலத்தோட வந்து அறுத்து போட்டுவோம், மிஸ்கீன்கள் வாரத்துக்கு முன்னாடி பேசிக்கொண்டு நேர காலத்தோட போய் பார்த்தால் என்ன நடந்துச்சு, கருகி போயிருந்துச்சு. அல்லாஹ் சூரத்துல் கலம்ல 17வது ஆயத்து முதல் 32வது ஆயத்து வரைக்கும் பஹும் யதஹாஃபதூன் அல்லா யதுகுலன்னஹல் யௌமா அலைக்கும் மிஸ்கீன், இன்று ஒரு மிஸ்கீனும் எங்களிடத்தில் வந்துடக் கூடாது என்று பயந்து பயந்து போனார்கள். தங்களுக்கு கையில பேசி பேசி பயந்து பயந்து போனாங்க, யாரும் வந்துருப்பா யாரும் வந்துருப்பா மிஸ்கீன், காலையில் போகும்போது நேர காலத்தோடு இப்படி பேசி பேசி போனாங்க. மிஸ்கீனுக்கு கொடுக்க வேண்டியது அவங்க என்ன செஞ்சாங்க, கொடுப்பதற்கு தடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க, தங்களுடைய இதுல இருந்து கொடுக்க இல்லை. அவ்வா என்ன செஞ்சாங்க, மிஸ்கீன்களுக்கு கொடுக்க வேண்டியதை தடுத்ததை தண்டனைக்கு காரணமாக சொல்லி வைத்தான். நாம் என்ன செஞ்சோம், அவர்களுக்கு அப்படியே கருகி போக வைத்தோம். போய் பார்த்தால் எப்படி கருகியதை ஒப்பிட்டு வைத்திருக்கான் தெரியுமா, சரீம் இரவை போன்று அவர்களின் விளைச்சல் ஆகிவிட்டது பயிர், இரவுக்குன்னு சொன்னா அது இருட்டு, போய் பார்த்தால் எரிந்து கரிந்து எப்படி போயிருக்குன்னு சொன்னா இருட்ட பார்த்தா எப்படி இருள், அதை பார்த்தா அப்படி கருப்பா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அதை சேதப்படுத்தியது கருகி போயிருந்ததை இரவுக்கு இரவின் இருளுக்கு ஒப்பிட்டு வைத்திருக்கிறான். ஆகவே இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த விஷயத்தில் அல்லாஹ் மிஸ்கீன்களுக்கு கொடுக்கும் விஷயத்துல அல்லாஹ் இதனையும் சொல்லி வைத்தான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஸ்கீன் இப்படி நிறைய இடங்கள்ல அல்லாஹும் குர்ஆன்லையும் மிஸ்கீன்களுக்குரிய இந்த விஷயத்துல கவனம் செலுத்தப்படுவதை சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற வாரம் நாங்கள் மிஸ்கீன நேசிப்பது பற்றி படித்தோமே, அதுவும் மிஸ்லாம் மிஸ்கீன் விஷயத்துல செலுத்தக்கூடிய ஒரு கரிசனத்தான். மிஸ்கீன நேசிப்பது இஸ்லாம் மிஸ்கீன் விஷயத்துல காட்டக்கூடிய அக்கறையைத்தான் சொல்லுது. சென்ற வாரம் அது துவா ஒன்று படித்தோமே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராதி வ தர்கல் முன்கராதி வஹுப்பல் மசாகீர். இந்த துஆவினுடைய பின்னணி சம்பவம் ஒரு நீண்ட சம்பவம். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபுஹு துலஹிக்கு வர இல்லை, வளமையா நேரத்தில் வந்துடுவாங்க, வர இல்லை, சூரியனும் தென்பட பார்க்குது, அதாவது கிட்டத்தட்ட இந்த சுபுஹு வேலை முடிய பார்க்குது, வேகமாக வந்தாங்க. இப்ப இந்த நேரத்தில் இக்காமத் சொல்லும்படி சொன்னாங்க, சொல்லி போட்டு தெளிவிச்சாங்க, சுருக்கமாக தொழுது முடிச்சு போனாங்க. ஏன்னா வக்த பாதுகாத்து என்ன செய்யணும், தொழுது முடிக்கணும், நீண்ட நேரம் தொலைல சுருக்கமாக சலாம் சொன்ன பிறகு சத்தம் போட்டு துவா செஞ்சாங்க. சலாம் சொன்ன பிறகு அழைத்து சொன்னாங்க, அவரவர் அவரவர் நீங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து போங்க, எங்களை திரும்பி பார்த்து சொன்னாங்க, நான் இன்றைக்கு சுபுஹு தொழுகைக்கு வராததுக்கு சுணங்கி வந்ததுக்கான தாமதத்துக்கான காரணத்தை சொல்ல போறேன். இரவு நான் இரவு தொழுகைக்காக எழுந்து உபு செய்து தொழுது முடித்த பிறகு எனது தொழுகையிலேயே எனக்கு ஒரு திருத்தூக்கம் வந்துச்சு, தொழுகை கொண்டிருக்கும் போது முடிக்கவும் இல்லை, தொழுகையிலேயே திருத்தூக்கம் வந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த ரப்ப கண்டேன், தொழுகையில திருத்தூக்கம், இந்த ரப்ப கண்டேன், அழகான தோற்றத்தில் அவனை பார்த்தேன், முஹம்மதே என்று அழைத்தான், உடைய அழைப்புக்கு நான் விடையளிக்கிறேன் ரப்ப என்று சொன்னேன். இப்ப அல்லாஹ் என்ன பார்த்து கேட்டான், உயர்ந்த மனித மலக்குகள் எதில் பிணங்கிக் கொள்கிறார்கள் என்று கேட்டான். அதாவது மலக்குகள் உயர்மட்ட மலக்குகள் இருவேறுபட்ட கருத்துக்கள்ல ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க, நான் சொன்னேன் ரப்ப எனக்கு தெரியாது. அல்லாஹ் இப்படி மூன்று தடவை கேட்டான். அவன் தனது மணிக்கட்டி உட்புற மணிக்கட்டினால்
எனது தோள்கள் தோல் தோல் மூட்டுக்கள் மீது என்ன செஞ்சேன், தோள்கள் மீது இப்படி வச்சான், இப்படி இப்படி என்ன செஞ்சான் வச்சான், தோள்கள் மீது அல்ல ரெண்டு தோள்களுக்கும் இடையில வைத்தான். அவரின் விரல்களின் குளிர்ச்சியை நான் உணர்ந்தேன். இதுக்கெல்லாம் விளக்கம்லாம் சொல்ல இயலாது, எப்படி குளிர்ச்சி அதெல்லாம் சொல்ல இயலாது. அவரின் விரல்களின் குளிர்ச்சியை நான் உணர்ந்தேன். எங்கே உணர்ந்தேன்டா, என்னுடைய ரெண்டு மார்பகங்களுக்கிடையில் உணர்ந்தேன். இங்க வைத்தது எங்கே உணர்ந்தேன், உணர்ந்தேன். எல்லாமே எனக்கு தெளிவாகியது. அல்லாஹ் கேட்ட கேள்வி, உயர்ந்த மலக்குகள் எதில் பிணங்கிக் கொள்கிறார்கள் என்று கேட்ட கேள்வி உட்பட, இப்ப அல்லாஹ் முஹம்மது என்று அழைத்து இதே கேள்வியை கேட்டான். நான் சொன்னேன், பிராய சித்தங்கள் கப்பாராக்களில் பிணங்கிக் கொள்கிறார்கள். நாங்கள் படித்தோமே, பீகாருக்கு கப்பாரா இருக்குது, இஹ்ராமோட இருந்து இந்த வேலையை செஞ்சாதுக்கு கப்பாரா இருக்குது, பத்தியத்தை முறித்தா கப்பாரா இருக்குன்னு நான் படிச்சிருக்கிறோமே. அவை என்னன்னு அல்லாஹ் கேட்டான். நான் சொன்னேன், ஜமாத்து தொழுகைக்கு நடந்து போவது, ஜமாத்து தொழுகைக்கு நடந்து போவது, இவை பாவங்கள் என்ன செய்யும், மன்னிக்க செய்யும். மஸ்ஜிதுல தொழுகைக்கு பின்னால உட்கார்ந்து இருக்கிறது, இப்ப யாரும் நடந்து போறதுக்கும் இல்லை, தொழுது முடிஞ்சா சலாம் கொடுத்த உடனே இமாம் சலாம் கொடுத்து ஒரு சலாம் என்ன இவரு கொஞ்சம் அங்கிட்டு போய் பாஞ்சிட்டு போகும். தொழுகைக்கு பின்னால மஸ்ஜிதுல உட்கார்ந்து இருக்கிறது, கஷ்டமான நேரத்திலும் உபுவை பரிபூர்ணமாக செய்வது, அதாவது கடும் குளிரான வேலையிலும் ஒரு தடவை கழுவி முடிச்சுக் கொள்வோமே என்று இல்லாம பூர்ணமா ரெண்டு தடவை மூன்று தடவை என்ன செய்யறது. இவை என்னத்து செய்யும் என்றால் கஃபாராக்கள், பாவம் மன்னிப்பு என்ன செய்யும் கொண்டு வரும். இப்ப அல்லாஹ் கேட்டான், இதுக்கு பிறகு எதில் அவர்கள் பிணங்கிக் கொள்கிறார்கள். இப்ப நான் சொன்னேன், உணவு அளித்தல், மென்மையான பேச்சு, மனிதர்கள் தூங்கி இருக்கும் வேளையில் இரவில் என்ன செய்யறது, தொழுகிறது. இப்ப அல்லாஹ் சொன்னான் என்பதில் கேளுங்க. நான் சொன்னேன், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக ஃபிஅல் அல்கைராத்தி வதர்க் அல்முன்கராத்தி வஹுப் அல்மசாகீன் என்ற துஆவை நான் ஓதினேன்னு சொன்னான். தொடர்ந்து வரக்கூடிய துஆ இதுண்டு. இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின நேரம் இருக்குது இல்லையா, அல்லாஹு தஆலாவுடைய நேரடியாக பேசிக்கொண்டிருந்த ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதினாங்க. சென்ற வாரம் எழுதினோம் முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் கதிவாக இருக்குன்னு சொல்லி. அடுத்தது இறுதியாக ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கொடுக்கப்படும், மிஸ்கின்களுக்கும் ஃபகீர்களுக்கும். ஜகாத்துல் ஃபித்ர் மிஸ்கின்கள் ஃபகீர்கள். அதிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு வைக்கிறார். இப்படி நிறைய இடங்கள்ல ஃபகீரையும் மிஸ்கீனையும் பல இடங்கள்ல வேறுபடுத்தியும் சில இடங்கள்ல ஒன்று சேர்க்கும் இஸ்லாம் கருத்தினை செலுத்திருக்கு. சமூகத்தில் பலகீனமானவர்களில் ஒரு சாராறு இவங்க ஃபகீர்கள் மிஸ்கீன்கள். இவர்களுக்கு ஜகாத்தும் சதகாவும் மட்டும்தான் என்று நாங்கள் நினைப்பதானது தவறு. அவர்களுக்கு கனிமத்திலும் இருக்குது, ஃபைலும் இருக்குது, ஜகாத்துல் ஃபித்ரிலும் இருக்குது, இன்னும் எத்தனை எத்தனை இருக்குதோ நாங்கள் படித்தது அத்தனையிலும் அவங்களுக்கு இருக்குது. அது தவிர அவர்கள் நம்முடைய அன்புக்கும் பரிவுக்கும் இரக்கத்துக்கும் நேசத்துக்கும் உரியவர்கள், அவர்களை நேசிக்கிறது. இதை எல்லாவற்றையும் கொண்டு நாம் மிஸ்கின்கள் ஃபகீரோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். மிஸ்கின் ஃபகீர் என்பவர் தம்மிடத்தில் இருக்கக்கூடியதை கொண்டு வருமானம் போதாமல் இருக்கிறார் என்றால் எங்களுடைய வரைவிலக்கணத்தின்படி ஃபகீர் மிஸ்கின் தான். அவரிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து பெரிதாக இருக்கலாம், என்னது அவரிடத்தில் ஒரு பெரும் சொத்து இருக்குது, அந்த சொத்தின் பெருமதி கோடி, ஆனால் அதன் மூலம் அவருக்கு தற்போது என்ன செய்தில்லை, வருமானம் இல்லை என்றால் அவர் என்ன மிஸ்கின் அல்லது ஃபகீரா இருப்பார். இருக்கும் சொத்தை மாத்திரம் வைத்து அவரை செல்வந்தராக முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் ஹதிர் அலைஹிஸ்ஸலாமோட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பயணத்தை பற்றி சொல்லும் போது மூன்று ஆச்சரியமான நிகழ்வுகள் இல்லையா? அதுல கப்பல் வந்து ஓட்டப்பட்டது காரணத்தை சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அம்மா சஃபீனத்து கப்பலோ கடலில் தொழில் செய்யக்கூடிய மிஸ்கீன்களுக்கு உரியதுன்னு சொன்னாங்க. கப்பல் யாருக்கு உரிமையா இருக்குது? மிஸ்கீன்களுக்கு உரிமையா இருக்குது. அதை பறித்துக் கொள்வாங்க. நான் அதை ஒரு ஓட்டையை போட்டு விட்டா சிச்சி நல்ல கப்பல் இல்லைன்னு செஞ்சிருவாங்க. அப்படிங்கிற கப்பல் ஒன்று சொந்தமா இருக்குது, ஒரு கொஞ்சம் பேர் இருக்கு. அவர்களுடைய தன்மை என்ன? மிஸ்கீன்கள். எனவே கப்பல் ஒன்று சொந்தமாக இருந்தும் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் போதாது என்றிருந்தால் அவர்களுக்கு வணங்குவார், மிஸ்கீன்களுக்கு வணங்குவார் என்ற தான் சூரத்துல கஃபில் படிக்கிறோமே. ஹதிர் முஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த பயணத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே இது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல ஃபகீரும் மிஸ்கீனும் வெறும் சொத்துக்களை மையமாக வைத்து முடிவு செய்யப்படுபவர்கள் அல்ல. சொத்துக்களை கொண்டு வரக்கூடிய வருமானம் பிறதான விளங்குது. சரி, ஆக ஃபகீர் மிஸ்கீனுடைய வரக்கூடிய வாரம் இன்ஷா அல்லாஹ் ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் கொடுப்பதாயிருந்தால் எப்படி கொடுப்பது, எவ்வளவு கொடுப்பது, ஃபகீரும் மிஸ்கீனும் கேட்பது கூடாது என்று படித்தோம். ஆனால் கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விதிவிலக்கான சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவை எவை? ஃபகீரும் மிஸ்கீனும் கேட்பதற்கு சில விதிவிலக்கான அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் அவை எவை? ஃபகீரும் மிஸ்கீனும் தனது நிலையை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களும் முனைய வேண்டும், ஏனையவர்களும் அவர்களுக்கு அதில் உதவியாக இருக்கணும். ஃபகீரும் மிஸ்கீனும் வாழ்க்கையில் மாறுவதற்கு முயற்சி செய்யாத போது அவர்களும் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது வறுமை ஒரு தொடர்கதையா, ஃபக்ரும் மஸ்கனாகவும் தொடர்கதையா, அல்லது அதை பகுதி அளவிலோ முழுமையாகவோ இல்லாமலாக்கலுமா என்பதை பற்றியெல்லாம் இன்ஷாஅல்லாஹ் வார வாரம் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்குது, எல்லாம் இஸ்லாத்தில் இருக்குது என்று சொல்லிட்டாங்க. ஃபகீர் மிஸ்கீனை பற்றியெல்லாம் இந்த அளவுத்தரம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இங்கேயும் ஆராய்ஞ்சி சொல்லித்தர மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப முக்கியம். சென்ற வாரம் நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சீங்க, ஃபகீர் மிஸ்கீன் சம்பந்தமாக பேசுனீங்க. ஃபகீர் மிஸ்கீன் சம்பந்தமாக அத்தனை விஷயங்கள் இருக்குது இஸ்லாத்தில். எங்களுக்கு தெரிஞ்சது ஃபகீர் மிஸ்கீன் ஜகாத்தில் கொஞ்சம் கொடுக்கணும் என்பது அவ்வளவுதான். வேற எதுவும் எங்களுக்கு விளங்குறது இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது. மனசியார கணக்கில் நாட்கணக்கில் பேசுறதுக்கு இன்ஷாஅல்லாஹ் வார வாரம் உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை, அந்த ஆசிபு வாயில் அல்லது அவன் போன்றவன் என்று வரக்கூடிய அவனுடைய இரண்டாவது பண்புல நாங்கள் இருக்கிறோம். சூரத்துல் மாவுன்ல வார வாரம் தொடர்ந்து படிக்கும் விஷயம் அல்ல. வேற என்ன இருக்கு கேட்டு பொறுத்து பொதுவான மிஸ்கீன்கள் எல்லாம் பொதுவான அர்த்தம் தான். அவங்களுக்கும் கொடுக்கணும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது மட்டும்தான் முஹாஜிர்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது மட்டும்தான் முஹாஜிர்கள். சட்ட ரீதியாக மதீனாவுடைய போன பிறகு ஹிஜ்ரி 8 வரைக்கும் ஹிஜ்ரத் இருந்துச்சு. மக்கா வெற்றி கொள்ளப்படும் வரை, மக்கா வெற்றியின் பிறகு லா ஹிஜ்ரத் பாதல் ஃபத்ஹ், வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு வலாக்கின் ஜிஹாதும் வ நியா என்றாலும் ஜிஹாதும் நியத்தும் இருக்கும் என்றாங்க. யுத்தம் இருக்கும், நியத், எவராவது இப்படியான ஒரு சூழலில் தன்னுடைய ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற நியத்தோடு போனால் அவரும் எதுவாக கருதப்படுவார், முஹாஜிராக கருதப்படுவார். ஆனால் அல்லாஹ் வாக்களித்தான விசேடமாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனவங்களுக்கு அது என்ன செய்யாது, எங்களுக்கு இருக்காது. பொதுவான ஹிஜ்ரத்தினுடைய நன்மைகள் அவருக்கு கிடைக்கும், அவர்களுடைய அந்தஸ்தை ஏறி பிடிக்க. போன வாரம் நம்ம கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி உம்மாட பேரும் வாப்பட பேரும் கேட்டாங்க, யாரோ உம்மாட பேர் என்னது கிடைக்கல, வாப்பட அவர பேரும் முகமது, வாப்பட பேரும் முகமது, அப்பட பேரும் முகமது. கஸ்ஸாலி இமாம்ட அவர கஸ்ஸாலி இமாம்ட பேரும் முகமது, வாப்பட பேரும் முகமது, அப்பாட பேரும் முகமது, அவர வாப்பட பேர் அஹமது. முகமது 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 நாலாவது அஹமது. தாயார பேர் கடைக்கையில் பார்ப்போம் இன்ஷா
அல்லாஹ்.
ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சுட்டான், பிரிகிறது கூடாது. அதுக்குரிய காரணங்களை படிச்சோமே, அந்த காரணங்களில் ஒன்றினாலோ பலதினாலோ பிரிந்தால், பிரிந்ததுக்கு பிறகும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அவர் ஏழ்மையை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்றாலும் அவருக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்க முடியாது, மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவு தொடர்ந்து கொடுக்க முடியாது. போனா அது காரணம் இருக்கு, பிரிகிறது மனைவி தலா போறலாம, இவரும் தொடர்ந்து பார்த்துட்டு ஏழாடி போனா காரணங்களோ நாங்க படிச்சோம். தலாக்கின் போது காரணம் படிச்சோம், ஏழ்மை என்றால் தொடர்ந்து மனைவிக்குரிய செலவினத்தை கொடுக்க முடியாத நிலைக்கு ஆளானால் மனைவியின செய்யலாம், உரிமையோடு தலாக்கலாம். அது ஒரு காரணம். தொடர்ந்து நபக்கா தாபரிப்பு கொடுக்க முடியாது என்றிருந்தால் மனைவி உரிமையோட தலா கேட்கலாம். இவரும் உணர்றாரு இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறதை விட அவர் இன்னொருத்தரோட பேச்சு வாழ்றது, இவரும் தலா சொல்லலாம். ஒருத்தரை போட்டு கஷ்டப்படுத்தவும் கூடாது, கொடுக்கலாம். ஏழ்மை என்றால் இது தாபரிப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி போகுது என்றால் இவருக்கும் காரணம் அமைது, அவளும் கேட்பதற்கு உரிமை அமைது. பிள்ளைகளுக்கு ஒரு கொடுக்கணும், பிள்ளைகளும் கட்டாயம் பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் மட்டும் பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா பிள்ளை யாருக்குரியது, தந்தைக்குரிய செலவினம் கொடுத்தான். இவரும் கொடுக்க ஏதாடுப்பா ஏற்பாடு எங்கேயும் இருக்கும், பைத்துல் மால்ல இருந்து இருக்கும், ஜகாத்து சதகாக்கள் இப்படியான ஒரு இது வந்து மிஸ்கீனுக்கு பக்கிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் அடங்குவாங்க. இவரை மட்டும் தனியை வைத்து பார்க்காம சமூகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான ஏற்பாடுகளை பார்க்கலாம். ஒரு பெரிய பகுதி சமூகத்தில இருந்து இவங்க ரெண்டு பேரையும் தனியப்படுத்தி பார்க்கலாது. சமூகத்தில் அவருக்குரிய ஏற்பாடு இருக்கின்றன, பலமான ஏற்பாடுகள், அவற்றையும் நாங்கள் அனுபவிப்பதற்குரிய சூழல் இல்லாத நிலையில தான் என்னவா இருக்கும், இது தொடர்ந்து அவருக்கு சாகரிப்பு கொடுக்க முடியாத நிலை இருக்கு. ஜகாத்து சதக்கா போன்ற எல்லாம் சரியா இருந்தால் இந்த நிலைமை யாருக்கு இருக்காது, அவருக்கு இருக்க வாய்ப்பு. வாப்பா உயிரோடு இருந்தா எத்தியும் இல்லை, படிச்சவன் எத்தியமுக்குரிய வரை விளக்கணும், பருவ வயதை எதுவும் இல்லை, தந்த இல்ல மோத்து அதான் சொல்றாங்க. முடிச்சுக்கொள்ளும் வார வாரம் சந்திக்கும் சல்லல்லாஹு அலா சையிதுனா முஹம்மதின் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.